بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் பதிலுல் மசாஇ அப்படி என்று சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அகீதா பற்றி இமாம் ஹக்காரி என்பவருடைய அறிவிப்பிலே வரக்கூடிய அந்த வசனங்களின் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதில் ஆரம்பத்தில் சில நான் விஷயங்களை சொல்லிக் கொள்கிறேன். அதாவது நோட்ஸ் எடுக்கிற டைம்ல நீங்க ஒரு இது பண்ணுங்க, நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் தந்தா நான் கிளாஸ் செய்ய மாட்டேன், நான் போய்கிட்டே இருப்பேன். என்ன ரெக்கார்டிங் இருக்கிறனால இன்றைக்கும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நோட்ஸ் எடுங்க. எடுக்கிற நேரங்களில் நான் அதை கொஞ்சம் பிரித்து சொல்லுவேன். அதாவது உதாரணமாக இந்த நூலுடைய அமைப்பு எப்படி இருக்கு என்று சொன்னால், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அகீதாவை பற்றி ஆங்காங்கே சொன்ன விஷயங்களை தொகுத்து அப்படியே போட்டுக்கிறான். அதனால சில பொழுது கதிரை பற்றி ஃபர்ஸ்ட்டுக்கு வரும், மறுபடி வேற ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யும் வரும், மறுபடி கதிரை பத்தி இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும் வரும். நீங்க சாதாரணமா 1, 2, 3 அப்படி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருவது, கன்ஃபியூஸ் ஆயிரும். நோட் எடுக்க நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதை நீங்க கதிரண்ட தலைப்பு கீழே எழுதிக்கங்க. அப்ப நீங்க அந்த கதிர் சம்பந்தமான நோட் வர டைம்ல திருப்பி அந்த பக்கத்தை பிறட்டி, அதாவது ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 தாளோ அல்லது 1 தாளோ விட்டுட்டீங்கன்னு சொன்னா மிக நல்லது. இப்பைக்கு ஒரு பக்கம் ஒரு தாள் கொண்டு வந்திருந்தாலும் கூட நீங்க அடுத்த தடவைக்கு ஒரு புக்ல அதை அப்படி எழுதிட்டு வந்தா நல்லது. உதாரணமா அவர் வந்து ஒரு இஸ்லாம் ஆட்சியை பத்தி பேசுறாரு, ஆட்சியை பத்தி பேசிட்டு வேறொரு சப்ஜெக்ட் என்ன செய்யும் வரும், மறுபடியும் திருப்பி அடுத்த பாடத்தில் ஒரு ஆட்சி சம்பந்தமா இன்னொரு குறிப்பு வரும்னா, நீங்க ஆட்சியை பத்தி ஒரு தனி தலைப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அந்த குறிப்பு என்ன செஞ்சலாம் எழுதி கொள்ளலாம். அதனவே அந்த மாதிரி இன்னொரு பகுதி வைங்க, ஒரு தனியான ஒரு பகுதி, அதாவது மேலதிக குறிப்புகள் அது உப குறிப்புகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுல இருந்தா தலைப்பு வாரியா பிரிச்சுக்கல இல்லாத விஷயங்கள் அதுல நீங்க அதை என்ன செய்யலாம் எழுதி வரலாம். இந்த அமைப்புல நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக ரிவிஷன் பார்க்குற டைம்ல ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்திபார் நடக்கும். என்னது நம்ம எவ்வளவு படிச்சிக்கிறோம்ன்றது நாங்களே வீட்டி பார்க்குற அளவுல ஒரு எக்ஸ்திபார் நடக்கும். நம்ம இந்த வகுப்புல கலந்து கொண்டோம் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஷஹாதா உண்டு நம்ம கொடுக்க வேண்டி வரும். அப்ப அந்த நேரத்துக்கு அதை என்ன செய்யும் ஒரு எங்களுக்கு திருப்பி பார்க்கறதுக்கு மீட்டுவதற்கு ஒரு உதவியாக அதை என்ன செய்யும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரைட், இது நோட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு முறைமையை நான் என்ன செய்யறேன் இங்க சொல்லிக்கொள்றேன். அடுத்தது ஒவ்வொரு வகுப்புக்கு பிறகு சின்ன ஒரு கேள்வி பதில், 5-10 நிமிடங்களை முடிச்சு கொள்ற அமைப்பில், அதாவது கேள்வி பதில் இல்லை, இதுல பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் ஒன்று கேட்கணும் குறிச்சிக்கங்க, அதோட சைட்ல இந்த கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு அந்தந்த பாடத்தில் அதை முடிச்சுட்டா அது லேசு. அது ஒரு விரிவான பதில் சொல்லப்பட வேண்டிய மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அடுத்த வகுப்புல ஆரம்பத்துக்கு அதை சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் பாடத்துக்குள்ள போற மாதிரியான தரத்தீப் தான் வச்சுக்கிறோம். ரைட், இப்ப முதலாவது இதுதான் புத்தகம், இதுதான் புத்தகம், அதாவது பதிலுல் மசாஇ அப்படி என்று சொல்ற இந்த புத்தகம் இதுதான் அல் மசாஇ. சரியா, சாஇ என்று சொல்லுவோமே, சாஇ ஓடுறது முயற்சி, அதான் மசாஇ. பதிலுல் மசாஇ அப்படின்ற அர்த்தம் வந்து என்னன்னு சொன்னால், அதாவது முயற்சியை ஸ்பெண்ட் பண்றது, கொடுக்கிறது, செலவழிக்கிறது அர்த்தம். ஒரு புத்தகத்துக்கு ஒரு அழகுக்கு என்ன செய்வாங்க, ஒரு தலைப்பு ஒரு கருத்தை இதுதான் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றதுக்காக ஒரு கருத்து போடுவாங்க. இது இந்த நாங்க படிப்பிக்கிறது பதிலுல் மசாஇ அல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம போட்டிக்கிற புக்குடைய பேர் வந்து பதிலுல் மசாஇ, ஆனா இங்க படிப்பிக்கிறது பதிலுல் மசாஇ அல்ல. பதிலுல் மசாஇ என்ற இந்த நூல் வந்து எழுதப்பட்டது வந்து அப்துல் அசீஸ் அர்ராஜிஹியால, அப்துல் அசீஸ் அர்ராஜிஹி அவருக்கு அதாவது இப்பொழுது 79 வயது இருக்கு, இப்போதைக்கு 79 வயது. இந்த அறிஞர் வந்து அல் கசீம்ல என்ன செஞ்சாரு ஒரு இடத்துல புகைரியா நினைக்கிறேன் அந்த பகுதியில் என்ன செஞ்சாரு பிறந்தார், 1360 ஹிஜ்ரியில பிறந்தார். இப்போ பார்த்துக்கங்க, இப்போ 1439 இருக்கிறோம், அப்போ 79 வருடங்கள் ஹிஜ்ரியில். மற்ற ஆண்டில் பார்த்தா கொஞ்சம் குறையிருக்கும், ஹிஜ்ரியில் பார்த்தீங்கன்னா என்ன 79 வருடங்கள். அப்போ இவர் பல நூல்கள் எழுதிக்கிறார் அப்துல் அசீஸ் ராஜிஹி வந்து. இப்போ நம்ம ராஜிஹி தெரிஞ்சவங்க தான், ராஜிஹி வந்து என்னது அந்த ராஜிஹியுடைய அந்த கபீலால வந்தவர் தான் இவர். இவர் வந்து இவரை பற்றி ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அல் கசீம்ல பிறந்தவர் ரியாத் யூனிவர்சிட்டி, அதாவது இப்னு சௌத் யூனிவர்சிட்டியில் என்ன செஞ்சார் அதில் ஆசிரியராக இருந்தார். இவருடைய சிறப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஷேக் பின் பாஸ் இல்ம் யாருக்கு கிடைக்கலையோ அவர் அப்துல் அசீஸ் ராஜிஹிட்ட போய் சேர்ந்து கொள்ளட்டும், அவர்கிட்ட தேடட்டும். ஏன்னா 20-28 வருடங்கள் ஷேக் பின் பாஸோடையே என்ன செஞ்சார் காலங்களை கழித்தார். இவருக்கு 79 வயது. அப்படின்னா அவருடைய நிறைய அறிவு இவருக்கு என்ன செஞ்சது கிடைச்சிருந்தது. இவர் இந்த நூலுடைய இவருடைய பங்கு என்னன்னா, இமாம் ஷாஃபியுடைய அகீதா என்று வந்த அந்த நூலுக்கு இவர் விளக்கம் எழுதினது. இந்த நூல் பதுலு மசாஹி என்ற நூல் இவர் எழுதுகிறார் தானே. இந்த நூல் வந்து நான் இமாம் ஷாஃபியுடைய அகீதா அப்படி என்ற ஒரு நூல் சொல்ல போறமே, அதுக்கு இவர் விளக்கம் எழுதியதுதான் இவருடைய பங்கு. மற்றபடி என்ன, நாங்கள் அந்த விளக்கத்தை முழுசா இங்க என்ன செய்ய போறதில்லை, படிக்க போறது இல்லை. அவர் சொன்ன அவர் இந்த அப்துல் அசீஸ் ராஜி சொல்ற விளக்கங்களை முழுமையா படிக்க போறதில்லை. எங்களுடைய முழு அதாவது கவனம் எதில் இருக்கும் அப்படி என்று சொன்னால், இமாம் ஷாஃபியுடைய அகீதா என்று வந்த அந்த செய்திகள் இருக்குதே, அந்த செய்தியை விளங்கிக் கொள்வதுதான் எங்களது முழு பங்கும் இருக்கும். இவருடைய சரகம் முழுமையா செய்யறது அல்ல. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், இவருடைய சரகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நமக்கு வந்து நம்ம பல முறை ஏற்கனவே படித்த விஷயங்களும் திருப்பி மீட்டுப்பட்டிருக்கும். எப்படி மீட்டுப்பட்டிருக்கும்டா, 300 இல ஒரு அல்ஹம்துலில்லான்னு வரும், அவர் ஹம்தையும் என்ன செய்வார், நிறைய விளங்கப்படுத்துவார். அல்ஹம்துல்லா என்ன அப்படின்னு விளங்கப்படுத்துவார். அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ்னு வரும், அதையும் மிக நீண்ட நேரம் என்ன செய்வார், விளங்கப்படுத்துவார். அப்ப இது ஒரு ஞாபகப்படுத்தல் என்பதை விட நாங்கள் ஒரு அறிவு தேடுறோம். அப்ப பலமுறை ஏற்கனவே கேட்ட விஷயங்கள் வேற என்ன செய்யறதில்லை, நம்ம இங்க சொல்லக்கூடாது என்பதனால ஒரு எது ஞாபகப்படுத்தப்படுமோ அது சொல்லுவோம், மற்றது சொல்லக்கூடாது என்பதனால நான் அந்த சரக என்ன செய்யல, இங்க நோக்கம் இல்லை. ரைட். இப்ப அப்ப என்ன நூல் நம்ம படிக்க போறோம், அந்த செய்தி உள்ள மத்தன்னு சொல்லுவாங்களே, ஷரஹ்தான் இந்த புக்குடைய பேர், பதருல் மசாஹி. பதருல் மசாஹி எழுதினவர் யார், அப்துல் அசீஸ் அர்ராஜி. செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது அபுல் ஹசன் அலி பின் அஹமத் அல் ஹக்காரி அப்படின்றது, பெரியா ஹக்காரி அப்படின்றது, இது வந்து ஈராக்ல அதாவது மௌசில் பிரதேசத்தில் ஒரு அதாவது ஒரு ஒரு இன ஒரு கபீலாவுடைய பேர், ஒரு கோத்திரத்துடைய பேர் தான் இந்த ஹக்காரியான்றது. இப்போ நாங்கள் குரைஷ் அப்படி சொல்ற மாதிரி ஹக்காரியான்றது ஒரு பேர். அதனால இவருடைய அதாவது பேர் வந்து அபுல் ஹசன் அல் ஹக்காரியை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி தஹாவின்றது நம்ம தஹா என்ற ஈஜிப்டுடைய ஒரு இடத்துல குறிக்குதோ, அது போல இதை என்ன செய்யுது, ஒரு ஹக்காரியான்றது ஒரு கபீலாவை என்ன செய்யுது, இது குறிக்குது. இது வந்து இடமல்ல, ஒரு கபீலா ஒரு கோத்திரத்தை குறிக்குது. அபுல் ஹசன் அல் ஹக்காரி இவர் வந்து 400 ஆண்டுகளில் வாழ்ந்தவர், 5வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 400 ஐந்தாவது நூற்றாண்டு, 400 முடிஞ்ச பின்னால உள்ளது. 486 இவர் என்ன செய்யறாரு, மௌத்தாகிறார். ஹிஜ்ரி 486 மரணிக்கிறார். 400 பிறந்து 400 என்ன செய்யறாரு, மரணிக்கிறார். அப்ப எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தவர், 5வது நூற்றாண்டு. எப்பயும் புரிஞ்சுக்கணும், 70-80 அது முதல் நூற்றாண்டு, 180-190 ரெண்டாவது நூற்றாண்டு. அதுங்களா அவர் 400 நம்ம சொன்னோம்னா 4 முடிஞ்சது 5வது நூற்றாண்டு. இப்ப 5வது நூற்றாண்டுல இவர் மரணிக்கிறார். இப்ப இந்த நூலோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு வரும், எல்லாமே 5வது நூற்றாண்டு சம்பந்தப்பட்டதான் தெரியும். இதுல அப்ப அபுல் ஹசன் அல் ஹக்காரி என்றவர், இமாம் ஷாஃபி எப்ப பிறந்தாரு அப்படின்னு சொன்னா, அவர் தான் இமாம் ஷாஃபியில அகீதா இப்ப சொல்றாரு. இமாம் ஷாஃபி எப்ப பிறந்தாரு, ஹிஜ்ரி 150. இமாம் ஷாஃபி பிறந்தது ஹிஜ்ரி 150 இமாம் ஷாஃபி பிறக்கிறாரு. 204 மரணிக்கிறார். 150 பிறந்து 204 என்ன செய்யறாரு, மௌத்தாறாரு இமாம் ஷாஃபி. அப்படி என்றால் இமாம் ஷாஃபி வந்து கிட்டத்தட்ட 2வது நூற்றாண்டுக்குரியவர். மேலா 3வது நூற்றாண்டு ஆரம்பத்திலே மௌத்தாகிட்டார். அப்ப 2வது நூற்றாண்டுக்குரியவர். 54 வயசு இமாம் ஷாஃபிக்கு மௌத்தாகிற நேரத்தில் 54 வயசு வரும். அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இவர் இமாம் ஷாஃபி மௌத்தாகி 200 மௌத்தாகிட்டார். இமாம் ஷாஃபி 300, 400, 480 தான் இவர் என்ன செய்யறாரு, அதாவது மௌத்தாகிறார். அப்படின்னா 300 மொத்தம் 300 வருடங்கள், அதாவது 200 வருடங்களுக்கு பிறகுதான் இவர் வர்றார். 200 வருடங்களுக்கு பிறகு, 200 வருடங்கள் கேம். அப்ப இவருக்கு எப்படிமாம் ஷாஃபியுடைய அகீதா கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு மிக பிரபல்யமாக இருந்த ஒரு முறை என்ன, இஸ்னாத், அறிவிப்பாளர் வரிசை. இந்த அறிவிப்பாளர் வரிசை எங்களுக்கு பிரபல்யம் எதுல, ஹதீஸ்ல தான். அப்படித்தானே, இந்த ஹதீஸ் இன்னாற்றை கேட்டோம் இப்படிதான் பிரபல்யம். ஆனால் ஹதீஸ்ல இஸ்னாது, இந்த வரலாற்றுல இஸ்னாது அதுக்கு மட்டுமல்ல பிரபல்யமானது, இன்னும் பல விஷயங்களுக்கு. ஒன்று, வரலாற்று செய்திகளை சொல்றதுக்கு, அதாவது இந்த உமையா கடகலாபத் குலபாவூர் ராசிதீன் இது போன்ற ஏசி கூட தான் குறைச்சிக்கலாம், சரியா. அப்ப இந்த மாதிரி அந்த வரலாற்றை சொல்வதற்கு என்ன செஞ்சது, அறிவிப்பால் வரிசை பயன்படும். சின்ன சின்ன செய்திகளை, அது நபித்தோழர்களோட வரலாறா இருக்கலாம், அடுத்து என்ன பின்னால வந்தவங்களோட வரலாறா இருக்கலாம், எல்லாரோட வரலாற்றையும் சொல்வதற்கு, ஒவ்வொரு நபித்தோழர்கள் தாபியங்கள் இவங்களோட மார்க்க கூற்றுக்கள் கருத்துக்கள் இருக்குது, அதை சொல்வதற்கு அறிவிப்பால் வரிசை என்ன செய்யும், பயன்படும். அதே போல அறிவிப்பாளர்கள் பற்றிய செய்திகள் இருக்குது, இந்த நபர் நம்பகமானவரா இல்லையா என்றத ஒருவர் அறிஞர் சொல்லுவார், அந்த அறிஞருடைய செய்தியும் அறிவிப்பால் வரிசையில் என்ன செய்யும், ஒருத்தர் லைவ் பண்ணிக்கிறாரு, அவர் லைவ் என்று சொன்னார் என்பது அறிவிப்பால் வரிசை ஊடாக என்ன செய்யும் வந்து சேர்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே அறிவிப்பால் வரிசை பல விஷயங்களுக்கு பயன்பெற்றிருக்கு. இமாம் ஹக்காரி என்றவர் என்ன செய்யறாரு சொன்னால், இமாம் ஷாஃபியுடைய அகீதாவை அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக அறிவிக்கிறார். எனக்கு யார் சொன்னாரு, எனக்கு யார் சொன்னார் சொல்லி அசானிதுகள் மூலம் இஸ்னாதுகள் மூலம் என்னது அப்படியே போய் இமாம் ஷாஃபி சொன்னாரு. இப்படி ஒரு இஸ்னாத் மூலம் அவர் அறிவிக்கல. இமாம் ஹக்காரி என்ன செய்யறாருடா, அவருக்கு என்னென்ன ஆசிரியர் வழியாக எல்லாம் கிடைச்சதோ அந்த செய்திகள் அந்தந்த பதிவு. உதாரணமா இமாம் ஷாஃபி சொன்னார், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் பார்க்க முடியும். இன்னொரு வார்த்தை சொன்னார், இந்த வார்த்தையும் ஒரு அறிவிப்பால் வரிசையோடு என்ன செய்யும். எனக்கு இன்னொரு சொன்னார், இமாம் ஷாஃபி ஒரு வசியத்து பண்ணார், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாள் பார்க்க முடியும், இந்த மாதிரி பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்க தவறு செய்யறாங்க அப்படி என்று சொன்னார் என்பது ஒரு அறிவிப்பால் வரிசையில் என்ன செய்யும் வரும். அப்பதான் இமாம் ஷாஃபியுடைய அகீதாவை நம்ம என்ன செய்வோம் அங்கு உறுதிப்படுத்துவோம். அல்லது இமாம் ஷாஃபியா ஒரு புக் என்ன செஞ்சிருக்கணும் எழுதிருக்கோம், அந்த புக் எங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படியே இல்லையா. ரைட், இந்த நூல் எப்படி என்று சொன்னால் தனி நூலாக எல்லாம் என்ன செய்யல வரல. இமாம் ஹக்காரி என்றவர், அதாவது அபுல் ஹசன் அல் ஹக்காரி என்றவர், தனக்கு என்னென்ன வழிகளில் எல்லாம் இமாம் ஷாஃபி சொன்னார் என்ற அகீதா கிடைச்சதோ அவைகளை என்ன செய்யறாரு குறிப்பு எழுதுறார். இவர் மட்டுமல்ல, அபு தாலிப் அல் உஷாரி, அபு தாலிப் இதெல்லாம் கொஞ்சம் சொல்றதுக்கான ஒரு காரணத்தை நான் பின்னால சொல்றேன் இந்த டீடைல்ஸ். அபு தாலிப் அல் உஷாரி, அது இந்த நாம இப்ப இங்க படிக்கிறது வந்து ஹக்காரியுடைய அறிவிப்பு மட்டும்தான். ஹக்காரி அவருக்கு, அபுல் ஹசன் ஹக்காரிக்கு என்னென்ன அறிஞர்கள் வழியாக கிடைச்சதோ அந்த செய்திகளை படிக்கிறோம். இன்னொருத்தர் அறிவிச்சிருக்கார் யாரு, அபு தாலிப் அல் உஷாரி என்றவர். அவரு பல வழிகள் இந்த ஹக்காரியை சம்பந்தப்படாமல் பல செய்திகள் கேட்டு அறிவிச்சிருக்கிறாரு. அதை நாங்க இங்க என்ன செய்யல படிக்கல. அது தபக்காத்துல் ஹனாபிலா அப்படி என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது நூற்றாண்டை சேர்ந்த ஒருவர் எழுதி, அதாவது முஹம்மது இப்னு அபி யஅலா, முஹம்மது இப்னு அபி யஅலா என்றவர் எழுதிய தபக்காத்துல் ஹனாபிலா, ஹனாபிலாக்களுடைய அறிஞர்களுடைய படித்தரங்கள் அப்படி என்ற ஒரு நூல் ஒன்று இருக்குது. அந்த நூலில் என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த அபு தாலிப் அல் உஷாரியுடைய வரலாறை கொண்டு வருவார். அபு தாலிப் அல் உஷாரியுடைய வரலாறு கொண்டு வருவார். கொண்டு வர நேரத்தில் அபு தாலிப் அல் உஷாரி எனக்கு அவர் வழியாக கிடைச்ச அறிவிப்பாளர் வரிசை அப்படியே சொல்லி இமாம் ஷாஃபியுடைய அகீதா என்ன செய்வார் பதிவு செய்வார். இப்ப புரிஞ்சுங்க, சுருக்கம் நான் சொல்ல வர்றது என்றால், இமாம் ஷாஃபியுடைய அகீதா இந்த இடத்துல இரண்டு வகையில் எங்களுக்கு என்ன செய்யுது வருது. ஒன்று அபு தாலிப் அல் உஷாரி என்று சொல்ற ஒருவர் மூலம் என்ன செய்யுது வருது. அடுத்தது இந்த அபுல் ஹசன் அல் ஹக்காரி என்றவர் மூலம் என்ன செய்யுது வருது. அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் அறிவிச்சாங்கன்னு இல்லை, இந்த ரெண்டு பேரும் பல என்னது பல ஆசிரியர்கள்ட்ட கேட்டு அவர்கள்ட்ட அந்த ஆசிரியர்கள்ட்ட கேட்டு அது போய் இமாம் ஷாஃபியுடைய அகீதா அந்த செய்தி வந்து சேருது. அப்படின்னா நிச்சயமா என்ன இருக்கும், இதுல பலம் இருக்கும், இதுல அலைக்கும் சலாமா, இதுல பலம் இருக்கும், இதுல பலகீனமும் என்ன செய்யும் இருக்கும் அப்படியா இல்லையா. இதுல பலம் இருக்கும், பலகீனமும் இருக்கும். இதனால இந்த இப்ப நான் சொன்ன யாரு, இப்ப நாங்க இதை படிக்க போற புக்கு அபுல் ஹசன் அல் அதாவது ஹக்காரி, இவர் வந்து ஹதீஸ் கலையில பலகீனமானவர், அறிவிப்புகள் செய்யறதுல தயவானவர், ஒரு அறிவிப்பு செய்யறதுல இவர் பலகீனமானவர். ஆனால் மிக பேண்டுதலானவர் சரியா. இவரை பற்றி அதாவது இந்த நூலுடைய ஆரம்ப அறிமுகத்தில் வந்து அப்துல் அசீஸ் ராஜி சொல்றாரு சில செய்திகள். அதாவது இவர் வந்து அதாவது பிறந்த ஆண்டு வந்து 409 ஆண்டு, நீங்கள் 486 மௌத்தாகி ஆண்டு. அடுத்து என்னன்னு சொன்னால், ஹக்காரி வந்து நான் அதாவது கபீலான்னு சொன்னேன், அஃபோல் ஒரு இடம், மௌசில்ல ஒரு இடம், கோத்திரமல்ல மௌசில்ல ஒரு இடமா இடம். அடுத்தது வந்து கபீலான்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இபுன் ஹெல்லிகான் அறிஞர் சொல்றாரு குருதி இனத்தை சேர்ந்தவர் இவர், அதான் எனக்கு அந்த கபீலா ஞாபகம் வந்துச்சு. இபுன் ஹெல்லிகான் அறிஞர் சொல்ற, இப்ப குர்திஸ்தான் அந்த ஈராக்ல அந்த மௌசில் அந்த பக்கத்துல தானே, அந்த பக்கத்தில் குர்திஸ்தான் இப்ப இஸ்திஸ்தான் நடந்துட்டு என்னது ஓட்டிங், குர்திஸ்தான் தனி நாடாகலாமா இல்லையான்னு சொல்லி, அந்த குர்தி இனத்தை சேர்ந்தவர் இவர் என்னது இமாம் இபுன் ஹெல்லிகான் வரலாற்று அறிஞர் என்ன செய்யறாரு சொல்லி காட்டுறாரு. எப்படியோ ஒன்று கபீலா அல்லது ஒரு இடம், இந்த ரெண்டு கருத்தும் அதில் வந்திருக்கு. இவர் வந்து அதாவது இவரை பற்றி இவர் இதில் ஒரு கேள்வி பதிவு செய்கிறார் அப்துல் அசீஸ் ராஜி, இவர் சூஃபி கொள்கையை சேர்ந்தவராமே, இதை விமர்சிச்சிருப்பாங்களே சிலர், இவர் இந்த அபுல் ஹசன் ஹக்கார் இமாம் ஷாஃபி அகைத அறிவிப்பு செய்கிறாரு, இவர் சூஃபிகளை சேர்ந்தார், அப்புறம் சூஃபி என்னென்ன சிறுக்கும் அதுவும் இதுவும் கபர் வணக்கம் இந்த மாதிரி உள்ளவராமே அப்படி என்று சொல்லி ஒரு விமர்சனத்தை பதிவு செய்கிறார். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருண்டா, ஆரம்பகால சூஃபியாக்கள் அப்படின்றதை நீங்க ரெண்டா புரிச்சுக்கொள்ளணும், ஒன்று இந்த கபர் வணக்கம் அந்த இந்த சொல்லி வழிகட்டு போனவர்கள், இன்னொன்று அவங்க தசவுப்பட்டு சொல்லுவாங்க வழிகேடல, எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் மார்க்கப்பற்றில் கொஞ்சம் ஹைலைட் ஆகிடுவார், இபாதத்தில் நோம்புல இரவு வணக்கங்கள் அதில் இதில் பேணுதல் எல்லாம் ஒரு ஆள் மிக ஹைலைட்டாக என்ன செய்வார் விளங்குவார். அப்படினால தான் நம்ம ஹசன் பசரி என்றோம், ராபியா லதவியா என்றோம், ஹைலைட் ஆகிடுவோம். இதுக்கும் சூஃபியன் என்ன செய்வார்கள், தசவுப்பண்ட வார்த்தையை இதுக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் உள்ளவரே தவிர இவர் வந்து என்ன செய்யல, இந்த கபர் வணக்கங்கள் அப்படி இப்படின்னு சிறுக்கியத்தில் உள்ளவர் அல்ல. ஆனால் இவருடைய அறிவிப்பு விஷயங்கள்ல இவர் வந்து நம்பகத்தன்மையில் இல்ல, அறிவிப்பு விஷயங்கள்ல சில நேரங்கள் என்ன செய்யலாம், பிழைவிடலாம். இவரை பத்தி பாருங்க, சம்மானி என்ற அறிஞர் சொல்றாரு, கான கசீர இபாதா, இவர் அதிகமான இபாதத்தை செய்யக்கூடியவராகவும், ஹசன ஜஹாதா, அதாவது உலகப்பற்றின்மையை அவருடைய லைஃப்ல அழகா நீங்க பார்க்கலாம், அழகாக பார்க்கலாம். மக்பூலன் வகூரன், மக்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதராகவும், மிக கண்ணியமான ஒரு மனிதராகவும் என்ன செஞ்சாரு, அவருடைய காலத்தில் இவர் வாழ்ந்தார். இமாம் ஜஹபி, நம்ம அடிக்கடி இமாம் ஜஹபி சொல்லுவோம், அவர் சொல்றாரு, அஷேகுல் ஆலிம் அஸ்ஸாஹித், ஷேக் அல் ஆலிம் அஸ்ஸாஹித், மிகவும் உலகப்பற்ற ஒரு அறிஞராக அவருடைய லைஃப் என்ன செஞ்சிருந்து, நம்ம வெளிப்படையா சொல்றத சொல்றது. அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்றாரு இமாம் ஜஹபி, அவங்க கான சாலிஹன் ஜாஹிதன் ரப்பானியன் ஜா வகாரின் வஹைபா, ஒரு நல்ல சாலிஹான மனிதராக, உலகப்பற்ற ஒரு மனிதராக, ரப்பானியன் சொல்றது ஒரு மார்க்க மக்களை வந்து நல்ல முறையில் தர்பியா செய்யக்கூடிய ஒரு மனிதராக, கண்ணியமிக்கவராக, ஒரு அவரை பார்த்தா மக்கள் அவசரமாக பேசுறதுக்கு, நகைச்சுவையாக பேசுறதுக்குலாம் நிறைய பயப்படுவாங்க, ஒரு கண்ணியமான ஒரு தோற்றம் அவர்கிட்ட இருந்தது அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இவர் மொத்தம் 77 வருடங்கள் வாழ்ந்தார். மாமத் ஹாபி சொல்றாரு, மொத்தம் 77 வருடங்கள் இவர் வாழ்ந்தார். வலகு தவாலி, நிறைய எழுதி இருக்கிறார். இனாயத்து பில் அசர், அசர்கள் செய்திகளை அறிவிக்கிற விஷயங்களை நிறைய கவனம் எடுத்திருக்கிறார். ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாக. மாத்த சன்னத்தி மசமானின வார்பாயின பில் ஹக்காரியா, அதை பிறந்த இடத்துல என்ன செஞ்சாரு, மரணித்தார். இமாம் இவர் சொல்றதை பார்த்தா ஹக்காரியாவில் மரணித்தார்ன்றாரு இமாம் ஜஹபி. அவன் என்ன இடம், கோத்திரம் அல்ல. இப்னு ஹல்லிகான் சொல்றாரு, குருதி இனமன் என்ன செய்யறாரு சொல்றாரு. எப்படியோ இந்த விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும். நான் சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இது இந்த அசை இமாம் ஷாஃபிய ஒரு பெரும் சமுதாயம் உலகத்தில் என்ன செய்யுது, எங்களுடைய மதுகபுடி அறிஞர் சொல்லிக்கின்றது, எதுல சொல்லிக்கின்றது, பிக்குல அசைதாலே இல்ல, தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ் எப்படி செய்யறேன்னா சாபி மத அப்படி பண்ணலாம், என்ன செய்வோம் செய்வோம் அப்படின்னு. அப்ப ஆனா அவங்க அசைதான்னு கேட்டா அதை சொல்ல மாட்டாங்க, நாங்க அஷ்அரிக்கோ ஒரு மாத்ருதி கொள்கைக்கோ தான் போவாங்க. ஆனாலும் அந்த கொள்கையில தான் இமாம் ஷாஃபி இருந்தார்னு மாத்திகளை பார்ப்பாங்க. இப்ப நாங்க இமாம் ஷாஃபியை வந்து குர்ஆன் சுன்னா அணி, அவர் வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாத் அகீதா இருந்தார்னு சொல்ல போனா அவங்க இந்த இருக்கு அறிவிப்பால் வருஷம் தேட மாட்டாங்க. இதுக்கு என்ன செய்வாங்க, கண் போம ஹதீஸ்ல தேடாட்டி இதுக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க, தேடி பார்த்து அபுல் ஹசன் அல் ஹக்காரி என்ற ஒரு லைஃபானவர், அதனால் இந்த நீங்க அகீதாவுக்கு இவ்வளவு 20 வாரம் நடத்தி எந்த பிரயோசனம் இல்லை, ஏ அவர் தான் லைஃபே, நாம அப்படி அந்த கடிவாளத்தையே தூக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதனால தான். ஏன் இப்ப நாங்க இதுல சொல்ல போற அகீதாலும் சலபி அகீதா சொல்ல போறோம். இமாம் ஷாஃபியுடைய அகீதா வந்து குர்ஆன் சுன்னால வந்த அடிப்படையில் உள்ள அகீதாவாகத்தான் என்ன செஞ்சது இருந்தது, அவருக்கு எந்த விதமான வழிகேடும் என்ன செய்யல அகீதால இருக்கவில்லைன்னு சொல்ல போறோம். ஆனா இவர்களுடைய இன்னைக்கு சாபி மதவை பின்பற்றக்கூடிய அதிகமானவர்களுடைய அகீதால என்ன செய்யுது, தவறு இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப என்ன நடக்கும், அது இல்ல இந்த அகீதா பில, இமாம் ஷாஃபியுடைய அகீதா இப்படியா இல்ல, அவர் என்ன சொல்றவரா இருந்தாருன்னா அல்லாவுடைய பண்பு பெயர்கள் எல்லாம் தகவல் செய்யறவரா இருந்தாரு, அல்லா நாளை மறுமையில பார்க்க முடியாது, அல்லாவுக்கு அரிசி இல்ல, இப்படி சொல்றவரா இருந்தாருன்னு என்ன செய்வாங்க, விளங்கப்படுத்த போறாங்க. நான் இமாம் ஷாஃபியுடைய அகீதான்னு இந்த புக் மூலம் நாம் என்ன நிரூபிக்க போறோம், இமாம் ஷாஃபியுடைய அகீதா தூய்மையாக இருந்தது அப்படின்றத நிரூபிக்க போறோம். அப்ப இது எங்களுக்கு பெரிய ஒரு பிரயோசனம் தவாக்கலத்துக்கு. ஏன்னா ஒன்றில் நமக்கு நம்ம சூழல் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றில் ஷாஃபியா இருப்பாங்க அல்லது அனுப்பியாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. இதன் காரணமாகத்தான் இந்த நூலை நான் என்ன செஞ்சேன் முக்கியமாக எடுத்தேன், மதுகப நம்ம அவருடைய ஃபிக்ஹ் மதுகப தெரிஞ்ச மாதிரி இமாம் ஷாஃபியுடைய அகீதாவும் எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியணும் என்பது ஒரு ஆர்வம். அதன் ஊடாக நாங்களும் அகீதா படிச்சு கொள்வோம். இமாம் ஷாஃபியுடைய வார்த்தைகளில் நம்ம என்ன செய்வோம், அகீதாவை என்ன செய்வோம், நிறைய நாங்கள் படித்துக் கொள்வோம். இதன் காரணமாகத்தான் நான் என்ன செய்யறேன் செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம். ரைட், இப்போ எப்படி இது லைஃப் இல்லை நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இமாம் அபுல் ஹசன் ஹக்காரி வந்து சூஃபியன், அப்படி சூஃபியன்டா அவர் அறிவிச்ச அகீதாவும் அகீதா நேர்மையை அறிவிச்சிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் ஆகுது. ஏன் ஒரு சூஃபி இவங்க விளங்குற சூஃபி மாதிரி ஒரு சூஃபியாக இருந்தா அவர் எந்த அகீதா அறிவிச்சுப்பாரு, அவர் அவருக்கேற்ற அகீதாவை தான் அவர் என்ன செய்யணும் அறிவிக்கணும். ஆனா அவர் அறிவிச்ச அகீதா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சூஃபித்துவத்துக்கும் அதுக்கு என்னது சம்பந்தமே இல்லாத அகீதா அவர் அறிவிச்சார். அப்ப அபுல் ஹசன் ஹக்காரி மிக நேர்மையா என்ன செஞ்சுக்கிறாரு இருந்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஒன்று. ரெண்டாவது, நான் அபு தாலிப் அல் உஷாரி என்று திருப்பி திருப்பி ஏன் சொன்ன தெரியுமா, அபுல் ஹசன் அல் ஹக்காரி மட்டுமல்ல இது அறிவிச்சது. எனவே அவர் லைஃப் லைஃப்ன்றது நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த அகீதா அறிவிச்சது யார் மட்டுமல்ல, அபுல் ஹசன் அல் ஹக்காரி வழியாக மட்டுமல்ல இது வந்தது. இன்னொத்தருகிறார் அபு தாலிப் அல் உஷாரி, அவர் மிக நம்பகமானவர், அவர் மிக நம்பகமானவர். பல அதாவது ஹதீஸ்களையும் கூட என்ன செஞ்சுக்கிறார், அவருடைய அறிவிப்புகள் ஹதீஸ்கள் கூட என்ன செஞ்சுக்கிறது வந்திருக்குது. இவருடைய அறிவிப்பு எந்த புத்தகத்தில் இடம்பெறுகிறது? தபகாத்துல் ஹனாபிலா என்ற முஹம்மது இப்னு அபி அலா என்ற அந்த அறிஞருடைய நூலில் என்ன செய்து அது இடம்பெறுகிறது. முஹம்மது இப்னு அபி அலா தபகாத்துல் ஹனாபிலா, அதாவது ஹனாபிலாக்களுடைய வரலாறு, ஹம்பளி மதுகப் அறிஞர்களுடைய வரலாறு என்ற நூலில். அந்த அறிஞர் வந்து 500 சதத்தை சேர்ந்தவர், 521 மௌத் ஆயிட்டார், 526 சரியா. அபு தாலிப் அல் உஷாரி. அப்ப நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கிறோம், இமாம் ஷாஃபியுடைய அகீதாவை எங்களுக்கு அறிவித்த மிக முக்கியமான இரண்டு மாணவர்கள் அபு தாலிப் அல் உஷாரி, அபுல் ஹசன் அல் ஹக்காரி. இப்ப இமாம் ஷாஃபி எங்க பிறந்தாரு? காசால, பலஸ்தீன் காசால பிறந்தாரு. இப்ப 150 150 கொஞ்சம் ஞாபகம் வைக்க லேசு இமாம் ஷாஃபி தான பிறப்பு. அப்ப இமாம் ஷாஃபி 150 என்ன செய்யறாரு, அதான் காசால பிறக்கிறாரு. ஈஜிப்ட்ல 204 மரணிக்கிறார். எகிப்துல, எகிப்துல 204 இமாம் ஷாஃபி மரணிக்கிறார். இமாம் ஷாஃபியுடைய இந்த அகீதாவை அறிவிக்கிறவங்க நேரடியாக அந்த பதிவு என்ன செய்யல செய்யல, அவங்க ஒரு அறிவிப்பால் வரிசைகள் வேற வராங்க. அப்படியெல்லாம் கன்ஃபார்மா ஒரு விஷயம் தெளிவு என்ன, இந்த அறிவிப்பால் வரிசை நம்பகமான அறிவிப்பால் வரிசை இருக்கிறதுனால ஒரு விஷயம் தெளிவு, அவருடைய மாணவர் வழியாகத்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது விளங்குதா? ஏன் அபுல் ஹசன் ஹக்காரியோ அபு தாலிப் அல் உஷாரி என்ன சொல்லணும், எனக்கு இன்ன நபர் சொன்னார்னு சொல்லணும். அவர் என்ன சொல்லணும், எனக்கு இன்ன நபர் சொன்னார்னு சொல்லணும். அவர் என்ன சொல்லணும், எனக்கு ஷாஃபி சொன்னார்னு சொல்லணும். அப்ப இவர் யாரு? ஷாஃபியுடைய மாணவர். இமாம் ஷாஃபியுடைய மிக சிறந்த மாணவர்கள், மிக நெருங்கிய மாணவர் யார்னா சுலைமான் இப்னு ரபி. சுலைமான் இப்னு ரபி என்பவர் தான் மிக அதாவது நெருங்கிய மாணவராக இருந்தார். மிகப்பெரிய நூல் இமாம் ஷாஃபி. அதுல சட்டங்களை சொல்றதோட அறிவிப்பால் வரிசையோட செய்திகள் என்ன செய்வாரு, சொல்லுவார் இந்த சட்டம் இப்படித்தான், அதுக்கு ஆதாரம் இது, அறிவிப்பால் வரிசை சொல்லுவார். அந்த இமாம் ஷாஃபியில கிதாபுன்னு அதை சொல்லுவாங்க, ஆனா அதுல எப்படி வரும், காலல் இமாம் ஷாஃபின்னு வரும். அந்த கிதாபுல எப்படி வரும், இமாம் ஷாஃபி சொன்னார் அப்படின்னு அர்த்தம் என்ன, அது இமாம் ஷாஃபி எழுதல, எழுதினது இவரோட மாணவர் ரபி பின் சுலைமான். ரபி பின் சுலைமான் தான் பெரும்பாலும் இமாம் ஷாஃபியுடைய இல்மு வந்து என்ன செஞ்சது, நிறைய எழுத்துல கொண்டு வந்த ஒரு அறிஞராக ரபி பின் சுலைமான் இருக்கிறார். இந்த ரபி பின் சுலைமான் வழியாகத்தான் இந்த அகீதா என்ன செய்யுது, வந்து செய்யுது. அவருடைய மாணவர் ரபி பின் சுலைமான். அப்ப இங்கதான் அப்ப நீங்க ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், அபு தாலிப் அல் உஷாரியுடைய அறிவிப்பு டச் ஆகிற இடமா எதிரிக்கும், ரபி பின் சுலைமானா இருக்கும். அதுக்கு முந்தி இங்க அபுல் ஹசன் ஹக்காரியில டச் ஆகினா அறிவிப்பால் வருஷம் வேலை இல்லை, இந்த ரூட் தனியா போகணும், அந்த ரூட் என்ன செய்யணும், தனியா போகணும், இல்லையா இவருடைய பலகீனம் இதுல பாதிக்கும். அதனால இப்ப அபுல் ஹசன் ஹக்காரி பலகீனம் என்றது ஒரு பிரச்சனை அல்ல. இரண்டாவது அவர் சூஃபியன் நீங்க சொல்றதுனால அவர் அகீதா அவர் தெளிவா அறிவிச்சுக்கிறார், இன்னும் கொஞ்சம் நேர்மை என்ன செய்யுது அதுல கன்ஃபார்மா மாறுது. இதுல ஆங்காங்க நீங்க பார்க்கலாம் என்னண்டா, ஒரு இஸ்னாத்துல ஒரு 10 செய்தியை சொல்லுவாரு, மறு இன்னொரு இஸ்னாத சொல்லுவார் அபுல் ஹசன் ஹக்காரி, அதுல இன்னொரு 10 செய்தி என்ன செய்வாரு சொல்லுவார். இப்படித்தான் என்ன செய்யும் போகும். ஃபிக்ஹோட சம்பந்தப்பட்ட சார் இமாமுடைய சாஃபியுடைய வசியத்துக்களும் இதில் என்ன செய்வார், ஒரு பெருமதியான ஒரு கிதாப். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ பேசாம நீங்கள் அந்த புத்தகம் அபு தாலிப் அல் உஷாரியுடைய புத்தகத்தை எடுத்துக்கலாம் தானே, ஒரு கேள்வின்னு என்ன செய்யும் வரும், அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்த புத்தகம் வந்து இங்கே கை கட்டக்கூடிய தூரங்கள் என்னது, அந்த புத்தகம் இல்லை தபக்காத்துல் ஹனாபிலால இருக்கு. அப்போ நான் அது தனியாக பிரிச்சு என்ன செய்யணும், எடுத்து கோப்பி பண்ணி இங்கே போடணும். அந்த புத்தகமும் அவருடைய அறிவிப்பும் தனியாக பிரிண்ட் ஆகிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு புத்தகத்தில் இடையில வந்ததல்ல, டிஃபரெண்ட் விளங்க உங்களுக்கு. தபக்காத்துல் ஹனாபிலாவை எழுதிய முகமது பின் அபி அலான்றவர் இடையில என்ன செய்யறாரு, அவரோட வரலாறு எழுதிய டைம்ல அந்த செய்தி அறிவிச்சிடுறாரு, நான் அவர்கிட்ட கேட்டேன்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அது வேற, இவர் இது வந்து தனி கையெழுத்து பிரதியா என்ன செய்து, இந்த அகீதா செக்ஷன் மட்டும் தனி கையெழுத்து பிரதியா கிடைக்குது. அப்ப இது ஒரு புக் ஆகிறதுக்கு ஒரு இதோட இருக்குது. இதுல நான் உங்களுக்கு ஒரு 4-5 பெயர்கள் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு. ஒன்று, இந்த நூலை விளக்கம் எழுதுறவர் யாரு, அப்துல் அஜீஸ் ராஜி. பதிலுல் மசாயி அந்த நூலுடைய பெயர், பதிலுல் மசாயி அந்த நூலுடைய பெயர், அதாவது அந்த விளக்க நூலுடைய பெயர். அபுல் ஹசன் ஹக்காரி, அபு தாலிப் அல் உஷாரி, இந்த ரெண்டு அறிவிப்பாளர்கள் மூலம் தான் இமாம் ஷாஃபியுடைய அகீதா எங்களுக்கு வந்து என்ன செய்து கிடைக்கும். நாம படிக்கிறது இல்லை, வேற வேற இருக்குது. இதுல அபுல் ஹசன் ஹக்காரி அதாவது அறிவிப்புகள்ல பலகீனமானவர். அபு தாலிப் அல் உசாரி பலமானவர். எனவே இந்த அறிவிப்பு பிரச்சனை எங்களுக்கு இதுல இல்லை. இவர்கள் இரண்டு பேரும் அதான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 5வது நூற்றாண்டுல அபு தாலிப் அல் உசாரி உட்பட அவர் கூட 5வது நூற்றாண்டுல என்னது அதாவது மரணித்த ஒரு மனிதர். சரியா? அப்ப இந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் இமாம் ஷாஃபி, அடுத்த தர்ஜுமா என்ன? இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி 150 பிறக்கிறாரு காசால, மரணிக்கிறார் எங்க ஈஜிப்ட்ல, எத்தனாம் ஆண்டு? 204வது ஆண்டு மரணிக்கிறார். இதுதான் நம்ம சுருக்கமாக அதாவது இந்த நூல் பற்றிய ஒரு சுருக்கமான அறிவு. இப்போ உங்களுக்கு இதுல ஏன்னா நம்ம வந்து இப்படிதான் வீடு நல்லா உங்களுக்கு கட்டி முடிச்சு ஒரு அத்திவாரம் ஸ்ட்ராங் ஆயிடும். நீங்க அத்திவாரம் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிலேங்களே, ஸ்ட்ராங் ஆயிலேங்களே, பிரச்சனை ஆயிரும். ஏன் பில்டிங் எல்லாம் ஃபுல் ஸ்ட்ராங் நீங்க போய் வாதிக்க போறீங்க? ஒருத்தர் இமாம் ஷாஃபி அப்படிதான் நல்லா இருக்கிறது, உறுதியான பில்டிங் பில்டிங் தான் உங்கள்கிட்ட இருக்கிறது அப்ப பேசுறீங்க. அந்த அறிவிப்பே பலகீனம் அப்படின்னு அதோட என்னது 20 வாரத்துடைய கிளாஸ் இதை சொல்லாம விட்டாக சப்ஜெக்ட் என்ன செய்யும் கன்ஃபார்மா அதுல வரும். அப்ப அதை உங்களுக்கு சொல்லிட்டா அது ஒரு உங்களுக்கு உறுதியா என்ன செய்யும் இந்த புத்தகம் இமாம் ஷாஃபியுடைய. ஏன்னா இமாம் ஷாஃபியுடைய அக்கை தான் நீங்க பேசினீங்களா என்றாலே அது உங்களுக்கு என்ன செய்யும், உதாரணமா இமாம் நவவியுடைய அக்கை தான் ஒரு புக்கு பிரிண்ட் போட்டாங்க. இமாம் நவவியுடைய தலபி அக்கை தான் ஒரு புக்கு போட்டாங்க. அந்த புக்குக்கு அரபு உலகத்தில் எழுந்த விமர்சனங்களும் தமிழ் உலகத்தில் இருந்த விமர்சனங்களும் அந்த புக்கு இமாம் நவவித புக்கே அல்ல அப்படின்னு அதை முடிச்சுட்டாங்க. உண்மையிலேயே அது தேடி கேடி பார்த்தாலும் இமாம் நவவித புக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இமாம் புக்கா வந்தாச்சு, இமாம் நவவித புக்குன்னு மிக முக்கியமான ஹதீஸ்களை அறிஞர் பிரிண்டா போடுறாரு. ஆனா பல ஹதீஸ்களை அறிஞர் விமர்சிக்கிறாங்க இது இமாம் நவவித அக்கைதா அல்ல, இமாம் நவவீதி எழுதவும் இல்லை சொல்லவும் இல்லை, இதை ஒழுங்கா என்ன செய்யல இவங்க கன்ஃபார்ம் பண்ண பிரிண்ட். உதாரணமா ஒரு மக்தபத்துல் லாஹிரியான ஒரு லைப்ரரி, பிரபல்யமான லைப்ரரி டமஸ்கஸ்ல, அங்க போய் ஒருத்தர் அந்த புக் எடுக்கிறாரு விளங்கிட்டா. அதுல வந்து கையெழுத்து பிரதிக்கும், பழைய கால கையெழுத்து பிரதி, அதுல இமாம் நவவீதி அக்கைதான் ஒருத்தர் எழுதி பாருங்களே. இதை வந்து படாறு தஹ்கீக் பண்றல யாரு? அது தஹ்கீக் பண்றதா இருந்தா இந்த நூல் அந்த காலத்துல எழுதப்பட்ட காலத்துல என்னென்ன புத்தகங்கள் எடுத்து எழுதப்பட்டிருக்கு உறுதிப்படுத்தணும். இந்த புக் அவர்தான், அந்த அன்றைக்கு வாழ்ந்த நபர்கள் யாரு, இந்த புக்கு என்னென்ன காலங்களை கடந்து வந்திருக்கின்ற அந்த முன்பக்கத்தில் என்ன செய்யணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு பதிவுகள் என்ன செய்யணும் இருக்கணும். இப்ப புதுசா சீடியோட போடுறாங்க அந்த கையெழுத்து பிரதியை சேர்த்து விளங்கிட்டா எங்கெங்க இருக்கணும், அப்படி கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அது புக். இவர் என்ன செய்யறாரு, சாதாரண ஒரு அந்த பிரதி எடுக்கிறாரு, சாதாரண உறுதிப்படுத்தல கூட பிரிண்ட் பண்ணி விட்டார். ஆனா ஆய்வு செஞ்சு பார்க்கற நேரத்தில் என்னன்னு புறவு பார்ப்போம், ஆனா இந்த நூல் அவருக்குரியது அல்ல. எனவே ஒரு நூலை உறுதிப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும், அதனால இப்ப நம்ம உறுதிப்படுத்திட்டோம் இது நூல் இவருடைய நூல். இன்னும் பல விஷயங்களுக்கு அதுல ஒரு உறுதிப்படுத்திட்டாச்சு. அடுத்தது இதுல இவர் வந்து ஒரு தலைப்புக்கு நீ போடுவார், நான் அதான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னடா தௌசீக்கு நிஸ்பத்தி லில் முஅல்லிஃப், இந்த புக்கு வந்து உங்களுக்கு எடுத்து தரணும் என்பதற்காக இப்னு ஜௌசியில ரெண்டு சவர்கள் போய் பார்த்தாங்க. அந்த புக்கு முடிஞ்சிச்சு சரியா, அந்த புக்கு முடிஞ்சாச்சு. நெட்லையும் இந்த புக்கு வந்து என்ன செய்யல, ஒரு கொடுத்துல, எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் வந்துட்டு இது என்ன செய்யல நெட்ல இது கிடைக்கல. இன்ஷால்லா அடுத்த இதுக்குள்ள வந்து நம்ம எங்கேயாவது தேடி இது கிடைச்சா எனக்கு கையில இருந்தா மிக நல்லது. 20 ரியால் 15 ரியால் தான் இது, 20ல் 15 ரியால் தான் இந்த புக்கு. இதுல என்ன இவர் என்ன சொல்றாருன்னா இந்த புத்தகம் அவருடையது தான், யாரு அபுல் ஹசன் ஹக்காரி தான் இதை அறிவிப்பு செஞ்சிக்கிறாரு அப்படின்றதுக்கு. ஏன்னா 5வது நூற்றாண்டு 5-900 வருடங்கள் புற வைக்கிறோம், உறுதிப்படுத்துறதுக்கான எல்லா ஆதாரங்களும் என்ன செய்யறாரு இதுல போட்டிருக்கிறார். இப்ப இவ்வளவுதான் நம்ம இந்த நூல் அறிமுகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். ரைட், இன்றைய ஆரம்ப பகுதி நான் இதை பிரிச்சுக்கிறேன், 20 வாரமாக இதுல என்ன செஞ்சுக்கிறேன், நான் இதை பிரித்து வச்சுக்கிறேன். இதுல என்னன்னு சொன்ன ஆரம்ப பகுதியில அதாவது முதலாவது இவர் என்ன செய்யறாருடா சனதுர் ரிசால, அந்த கையெழுத்து பிரதியுடைய அறிவிப்பாள் வரிசை என்ன செய்யறாரு பதிவு செய்யறாரு, கையெழுத்து பிரதியுடைய அறிவிப்பாள் வரிசை பதிவு செய்யறாரு. நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், அறிவிப்பாள் வரிசை பாருங்க, எவ்வளவு ஒரு புத்தகம் வெளியே வரது எவ்வளவு கஷ்டப்படுறது, இது ஃபுல்லா அறிவிப்பாள் வரிசை சரியா, இங்க வரைக்கும் சரியா, இது ஃபுல்லா ஒரு அறிவிப்பாள் வரிசை, எத்தனை ஒரு அறிவிப்பாளர் வரிசை தான் இந்த ஃபுல்லா. இது மாதிரி இமாம் ஷாஃபியுடைய அக்கீதா இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு இவர்ல 10 மட்டும் கொண்டு வருவாரு. இது இவர் அபுல் ஹசன் ஹக்காரி அறிவிப்பால் வரிசை மட்டும், அபு தாலிப் அல் உசாரி வேற வாரி, இது ஒன்லி இமாம் ஷாஃபியுடைய அக்கீதாவுடைய ரெண்டு பேரும் அறிவிப்பு, ரெண்டு பேர் அறிவிப்புடைய பிரான்ச் தான் இதெல்லாம். இதுல என்னன்னு சொன்னால் இது எவர், அதாவது அந்த ரபி பின் சுலைமான் என்ற அந்த இடம் வரைக்கும் இது போகும். கால கால ஷாஃபி ரபி அல்லாஹு, இமாம் ஷாஃபியுடைய புக்ல என்ன வந்தா ரபி அல்லாஹு வரும். நான் அறிவிப்பாள் வரிசை சொல்லலை சரியா, அறிவிப்பாள் வரிசை சொல்லவில்லை, சொல்றதுக்கு ஆசை தான் ஆனா சொல்லலை. ரபி பின் சுலைமான் வரைக்கும் இருப்போம். இல்ல இதுல என்ன சொன்னால் ஒன்றை நம்ம சொன்னோம்னு சொன்னா அடுத்தடுத்த என்னது எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு, ஏன்னா பல அறிவிப்பாள் வரிசை வருது. அபுல் ஹசன் ஹக்காரி வரைக்கும் போகும், அதுல இருந்து என்ன செய்யும்னு சொன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். அதனால நம்ம என்ன செய்வோம், கண்டினியூ பண்ணுவோம். பாபம் என்ன, நம்மளுக்கு நேரத்தில் ஒரு இது கிடைச்சா அது அதை பற்றியான குறிப்புகளையும் என்ன செய்யலாம், இங்கே சொல்லலாம். ரைட். இதில் என்னன்னு சொன்னால், அதாவது ரபீ பின் சுலைமான் சொல்றாரு, கால ஷாஃபியை அங்க ரசூலான ஹதீஸான எப்படி வரும், அப்படி போய் அபூ ஹுரைரா காட நபி சொல்லலாம் அலைஹி வரும். இங்க எதுல முடியும், கால ஷாஃபி பார்த்துட்டு இந்த இஸ்னாது வந்து முன் பத்திய, இது வந்து உடஞ்ச இஸ்னாது, ஏன் ரசூலான வரைக்கும் போகலையே இருக்க கூடாது. யாரு பேசுறாரோ அவரோட முடியணும். இதுல யாரு பேசுறது, இமாம் ஷாஃபி பேசுறது. அப்ப கால ஷாஃபியோட முடிஞ்சா இஸ்னாது ஓகே. கால ஷாஃபி ரதியல்லாஹு அன்ஹு, ஷாஃபி இமாம் ஷாஃபியுடைய நிறைய நூல்கள் ரதியல்லாஹு அன்ஹு வரும். ஆனால் இவர் விளக்கத்தில் என்ன போடுறாருனா, தரப்தி ஓகேயா, இந்த மாதிரி தரப்தின்றது ரதியல்லாஹு அன்ஹு சொல்றது ஓகேயா, உங்களுக்கு எல்லாம் தரஹம் தானே செய்யணும், எது ரஹிமஹுல்லான்னு சொல்லணும். அவர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ரதியல்லாஹு அன்ஹு யாருக்கும் சொல்றது பிழை இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ரதியல்லாஹு அன்ஹு வரதுவான், மூமின்களுக்கு தான் சொல்றான். அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். மூமின்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இதை சொல்றான். ஆனால் வளமையில ரதியல்லாஹு அன்ஹு அதிகம் யாருக்கு சொல்லப்படுது, சஹாபாக்களுக்கு. எனவே நாங்க என்ன செய்யணும், அதை சஹாபாக்களோட மட்டும் சுருக்கிக் கொள்ளணும். ஒரு ஆளுக்கு ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வானாக என்று சொன்னா தவறு கிடையாது, அப்படி நம்ம சொன்ன வேண்டாம், தவறு கிடையாது. அதே போல ரஹிமஹுல்லா அப்படி என்று சொல்றது சஹாபாக்களுக்கு, பிறகு வந்தவர்களுக்கு, இன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அங்கிருந்தாலும் சரி, மௌத்தாகினா ரஹிமஹுல்லான்னு சொல்லுவோம். இதை நாங்க என்னது அபூ ஹுரைரா ரஹிமஹுல்லான்னு நம்ம என்ன செய்யறதில்லை, சொல்றதில்லை. சொன்னால் தவறு இல்லை. ஆனா வளமை எது, இது எனவே வளமைக்கு மாத்தமா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுல போறதை தவிர்த்துக் கொள்ளணும். அதே போலதான் அலைஹி, இப்போ நம்ம சலாத்திலே நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றது இல்ல, ஒரு பெரிய மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான எடி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் ரெண்டு ஒண்டு, அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ஒண்டு தான். ஆனா முந்தைய நபிமார்களுக்கெல்லாம் என்னது, அதாவது அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம்ன்றது ரசூலுல்லாஹிக்கு மட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ன்றது. அதே நேரம் மரியம் அஸ்ஸலாம் நபியா இல்ல, மரியம் அலை இஸ்லாம்னு சொல்லத்தான் செய்யறோம். மஹதி அலை இஸ்லாம்ன்றோம், வந்தாரா அவர் இல்லாம வரவே இல்லை, புறக்கவே இல்லை, அவருக்கு மஹதி அலை இஸ்லாம்ன்றோம். விளங்கிட்டா, இப்படி சில வளமைகள் எங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, வளமைகள் வந்ததுனால நாங்க அதை அப்படியே பேணிக்கிறது, என்ன மார்க்கத்துக்கு முரண் இல்லை, பேணிக்கிறது குழப்பங்கள் ஏற்படாமல் நல்லது. இமாம் ஷாஃபிஈ ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாரு என்று சொல்றதுனால நான் இந்த குறிப்பு உங்களுக்கு என்ன சொல்றேன், என்ன சொல்ற, ஃபீ ரிசாலத்தில் மிஸ்ரியா இலா அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி, அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவருக்கு அவர் எகிப்திலிருந்து ஒரு லெட்டர் என்ன செய்யறாரு, ஃபீ ரிசாலத்தில் மிஸ்ரியா எகிப்து லெட்டர், அதுக்கு பேர் என்ன, எகிப்து லெட்டர். அந்த எகிப்து கடிதத்தில் சொல்கிறார், பாருங்க எகிப்து கடிதத்தில் இருந்து அவர் அகீதா வேற செஞ்சுக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க. அந்த எகிப்து கடிதத்தில் அவர் சொல்லிக்கிறாராம், அதாவது இப்ப இப்ப நாங்க சொன்னது வந்து அந்த கடிதம் வரைக்கும் உள்ள இஸ்னாது, அந்த கடிதம் வரைக்கும் உள்ள இஸ்னாது. அவர் என்ன சொல்றார், காலல் முசன்னிப் விளங்கிட்டா, இல்ல முசன்னிப் இதுல சொல்றாரு ஒரு ஆரம்ப தஹ்மீது உண்டு, ஒரு நூல் எப்படி ஆரம்பிக்கிறது அந்த தஹ்மீது, அது பாருங்க நான் வாசிக்கிறத, அதுல வந்து இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நம்ம சொல்றோமே, இது மாதிரி அதுல ஆரம்பிக்கப்படுது அந்த நூல் என்ன செய்யுது, ஆரம்பிக்கப்படுது எப்படி வார்த்தை என்ன, காலல் முசன்னிப் ரஹிமஹுல்லா அந்த ஆசிரியர் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ லா யுஅத்தா ஷுக்ரு நிஅமத்தின் மின் நிஅமிஹி இல்லா பி நிஅமத்தின் மின்ஹு தூஜிபு அலா முஅத்தி மாதி நிஅமிஹி பி அதாஇஹா நிஅமத்தன் ஹாதிதா. இது என்ன தெரியுமா, இமாம் ஷா அதாவது எவ்வளவு நுட்பமா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்கிறதுக்கான ஒரு ஆதாரம். அல்ஹம்துலில்லாஹி இன்னும் அகீதா பாரம் ஆரம்பிக்கல, அகீதாவுடைய மத்தன் ஆரம்பிக்கல, செய்தி அந்த அவருடைய முன்பகுதி, அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ லா யுஅத்தா ஷுக்ரு நிஅமத்தின் மின் நிஅமிஹி இல்லா பி நிஅமத்தின் மின்ஹு, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, அல்லாஹ் ஒரு எங்களுக்கு ஒரு அருளை செய்திருக்கிறான் என்று நன்றி செலுத்துவதாக இருந்தால் இன்னொரு நியமத்தின் மூலம்தான் நாம் நன்றி செலுத்த முடியும், அப்படிப்பட்டவனுக்கே எல்லா புகழும். இது ஆரம்பம், எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் இன்னொரு நியமத்தின் மூலம்தான் நாம் என்ன செய்யலாம், அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தலாம். அது என்ன, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கான உள்ளுணர்வை தார அந்த அருள், அது இல்லாட்டி நம்ம அல்லாஹ்க்கு என்ன செய்ய மாட்டோம், நினைச்சு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நியமத்தை தந்திக்கிறான், அந்த நியமத்துக்கு நீங்க நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பை தந்து, வசதியை தந்து, நேரத்தை தந்து, உள்ளுணர்வை தந்து, வாய் மொழிகிறதுக்கு சந்தர்ப்பத்தையும் தந்தா அது இன்னொரு நியமத்தா இல்லையா, சரியா. அதை சொல்லிட்டு சொல்றாரு வேண்டா, தூஜிபு அலா முஅத்தி மாதே நியமிஹி பி அதா இஹா நியமத்தன் ஹாதிதா, யார் ஒருவர் கடந்த கால ஒரு நியமத்துக்கு நன்றி செலுத்தினாலும் அவர் மறுபடி நன்றி செலுத்துகின்ற கடமைக்கு உட்பட்டுறார். கடந்த கால ஒரு நியமத்துக்கு நன்றி செலுத்திட்டா அவர் மறுபடி நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு வராரு, ஏன் அல்லாஹ் நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தாய் பாரு, அதுக்காக நான் உனக்கு என்ன செய்யறேன், நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த நிலைமை அவருக்கு என்ன செய்யும், உருவாகும். அப்படிப்பட்ட நியமத்துக்களை வழங்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும், அதாவது எல்லா வகையிலும் அல்லாஹுடைய விஷயம் எங்களுக்கு என்னது அருள்தான். இப்படி அந்த ஆரம்ப கால அறிஞர்களுடைய புகழ்ச்சியில் என்ன செய்யும், ஒரு அந்த நியமத்தா அந்த இறைவனுடைய புகழ்தல மிகவும் தேடி புகழ்ந்த அந்த இருக்கு. நம்ம அப்படி அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சாச்சு போயாச்சு விளங்கிட்டா, அப்படி இல்லாம அந்த புகழை விரிச்சு சொல்லக்கூடிய அந்த தன்மை ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய எந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தினாலும் அது இன்னொரு நியமத்தால் தான் நன்றி செலுத்த முடியும். அந்த நியமத்துக்கு மறுபடியும் அவர் என்னது நன்றி செலுத்த வேண்டிய நிலைக்கு உட்படுகின்ற அமைப்பில் தான் இறைவனுடைய புகழ் அனைத்து. அப்படிப்பட்ட இறைவனுக்கு புகழ் அனைத்தும் தஜிபு அலைஹி ஷுக்ருஹு பிஹரை வலா யப்லுகுல் வாஸிஃபூன குன்ஹ அதுமத்தஹு அல்லதீ ஹுவ கமா வஸஃப நஃஸஹு வ ஃவுக மா யஸிஃபுஹு பிஹி ஹல்குஹு. இறைவனை அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி தகுதியானவன் என்பதை வர்ணிப்பதற்கு எந்த வர்ணனையாளர்களாலும் என்னது முடியாது. அவனுடைய வர்ணனை எப்படி என்று சொன்னால், அவனது படைப்புகள் எவ்வளவு வர்ணிக்கிறார்களோ அதுக்கு மேல் அவனுடைய வர்ணனை என்ன செய்யும் இருக்கும். இறைவனுடைய தன்மைகளும் அந்த புகழ்களும் எப்படி இருக்குமெண்டா, ஒரு படைப்புல ஆக உச்சகட்டமான நன்றி உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிச்சாங்க, அதைவிட உயர்ந்த லெவலில் தான் இறைவனுடைய என்னது அந்த பண்பு இருக்கும். அதே நேரம் இறைவன் தன்னை புகழ்ந்தால் அது அது போல என்ன செய்யும் இருக்கும். இறைவன் தன்னை புகழ்ந்துட்டான்னு சொன்னா இறைவன் புகழ்ந்த மாதிரி தான் இறைவன், நாங்க புகழ்ந்தவன்னா அதைவிட மேலதான் இறைவன் என்ன செய்வான் இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு எல்லா புகழனைத்தும் அஹ்மதுஹு ஹம்தன் கமா யன்பகி லி கரமி வஜ்ஹிஹி வ இஸ்ஸி ஜலாலிஹி. அவனை நான் புகழ்கிறேன் அவனது சங்கைக்கு ஏற்ப, அவனது கண்ணியத்திற்கு ஏற்ப. நம்ம புகழ்றது எப்படி என்று தெரியாதனால அவனுக்கு எப்படி கண்ணியமோ அந்த அளவுல நான் என்ன செய்யறேன் புகழ்கிறேன் அவனுக்கு என்ன. அதனாலதான் நான் காலையில சொல்றது, அதாவது ஒரு நாளைக்கு சொல்றது துஆல சுபஹான அல்லாஹி அதத கல்ஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஜினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அதுல என்ன சொல்லுது, சுபஹான அல்லாஹ், அல்லாஹு தஆலா தூய்மையானவன், அத அவ்வளவுதான். அதத கல்ஹி தன் படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு, வ ரிதா நஃப்ஸிஹி அவன் திருப்திப்படுகின்ற அளவுக்கு. இப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம், அதை சொல்றோம், தூய்மையை தான் சொல்றோம். அதை கணக்கிறதுக்கு நம்ம சொல்ற வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடிய இறைவனை புகழ்றதுல எவ்வளவு ஆழமா நம்ம போல முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகள் என்ன செய்யுது போகுது. அடுத்தது பாருங்க, வஸ்தைனுஹு இஸ்திஆனதம் லா ஹவுல வலா குவத்த லஹு இல்லா பிஹி. அவனிடத்தில் நான் உதவி தேடுகிறேன், சக்தியும் ஆற்றலும் இறைவனை கொண்டே அன்று இல்லை என்று நம்புகிறானே. அவன் எப்படி இறைவனிடத்தில் உதவி தேடுறா அந்த உதவி இருக்குமோ, அப்படிப்பட்ட உதவியை நான் இறைவனிடத்தில் என்ன செய்கிறேன் தேடுகிறேன். வஸ்தஹதீஹி பிஹுதாஹுல்லதி லா யதில்லு மன் அன்அம பிஹி அலைஹி. இறைவனிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன், இறைவன் ஒரு நேர்வழி ஒருத்தனுக்கு கொடுத்துட்டா எப்படி அவன் வழி தவற மாட்டானோ அப்படிப்பட்ட ஒரு நேர்வழியை நான் என்ன செய்கிறேன் இறைவனிடத்தில் கேட்கிறேன். வஸ்தஃகஃபிர்ஹு லிமா அஸ்லஃப்து வ அஃஹர்த்து இஸ்திஃஃபார ம யுக்ரிரு பி உபூதியதிஹி. நான் கடந்து செய்த பாவங்கள், அதாவது பிந்தி செய்த பாவங்கள் எல்லாவற்றிற்கும் இறைவனை வணங்குவதை தன் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட ஒரு அடியான் எப்படி பாவ மன்னிப்பு தேடுவானோ அப்படி நான் என்ன செய்யணும், எல்லா விஷயத்துக்கும் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வயலமு அன்னஹு லா யஃபிரு தம்பஹு வலா யுஜீஹி மின்ஹு இல்லாஹு. அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படி என்று சொன்னால், தனது பாவத்தை மன்னிப்பவனும் தன்னை நரகிலிருந்து காப்பாற்றுவனும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அளவு ஒருத்தன் நம்புறானே, அப்படிப்பட்டவன் எப்படி மன்னிப்பு தேடுவானோ அப்படின்னா இறைவனத்தில் என்ன செய்கிறேன் மன்னிப்பு தேடுகிறேன். வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தேவை இல்லை. சரி, இப்போ நான் இதை ஏன் வாசிக்கிறேன், உங்களுக்கு இந்த டயர்டாக தான் இருக்கீங்க பார்த்தா சுபஹானல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யும் ஒரு டயர்ட்னஸ் என்ன செய்யும். ஆனால் எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று உங்கள்கிட்ட லேசாக சேர்க்கணும்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டாவது நான் புக்கில் உள்ளதில் என்ன செய்யக்கூடாது, எது நான் கட்டாயம் சொல்ல வேண்டிய மத்தன் இருக்குதோ அதில் எந்த குறைபாடும் நான் என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது. அதை நாம கட்டாயம் சொல்ற மாதிரி தான் கட்டாயம் என்ன, எப்படி ஒரு பாடத்தில் ஒரு சிலபஸை போட்டா மெட்ஸ் நேரத்தில் நம்ம வந்து சில பாடுபட்டு இருப்போம், அவர் பாடத்தை முடிக்க வேண்டிய கடமையில் அவர் இருப்பார், நம்ம விளங்க வேண்டிய நிலைமையில் இருப்போம். இது ரெண்டுக்கு நடுவில் சில விஷயங்கள் என்ன செய்யும் போகத்தான் செய்யும். நீங்க இப்பயே என்ன செய்யலாம், அந்த ட்ரிங்க்ஸ் தண்ணீர் எடுத்து வச்சுக்கிறதா பக்கத்தில் வச்சுக்கலாம் அவங்கிட்டா, அப்ப குடிச்சு கொஞ்சம் சைத்தா இப்ப கூட இருப்பான் தானே, அவன் குடிச்ச எதிரே ஓடிடுவான். இது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த இறைவனுடைய புகழ்ச்சியை ஆரம்ப கால அறிஞர்கள் வந்து எப்படி புகழ்ந்திக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம். இன்னொரு செய்தி, இன்னல் ஹம்தலில்லா என்பது கட்டாயம் அல்ல, ஒரு சுண்ணா. அதை நம்ம என்ன செய்யலாம், இன்னல் ஹம்தல்லா வரவேற்கத்தக்க சுண்ணால வந்து நம்ம செய்யணும். ஆனா இன்னல் ஹம்தல்லா சொல்லித்தான் ஆரம்பிக்கணும், வேற எதுவும் சொல்லவே கூடாது என்றது என்னது இல்லை என்பதை இது போன்ற செய்திகள் என்ன செய்து காட்டுது. சஹீஹுல் புகாரி இருந்து இன்னல் ஹம்தல்லா என்ன செய்யாது இருக்காது. அதுபோல எத்தனையோ அறிஞர்களுடைய நூல் எடுங்க, இது இருக்காது, தஷஹுத் இருக்காது. அப்ப அவர்கள் சுன்னா புறக்கணிச்சாங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த சுன்னாவோடு இறைவன் ஒருத்தர் இன்னும் பல வார்த்தைகளால புகழ நினைச்சா என்ன செய்யலாம், ஒருத்தர் வந்து புகழ்றதுக்கு எந்த தடையும் இல்லை. இறைவனை ஒருவர் எப்படி எப்படியெல்லாம் புகழ நினைக்கிறார் அப்படியெல்லாம் என்ன செய்யலாம் புகழலாம் எடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இந்த உண்மையிலேயே இந்த வார்த்தை அவருடைய ஒரு நாலு வார்த்தை தான், அதுல ஒரு நம்ம உணரக்கூடிய சில விஷயங்கள் அதுல இருக்குது. இப்படித்தான் இந்த புத்தகம் என்ன செய்து ஆரம்பிக்குது. இந்த புத்தகம் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இதுக்கு நீண்ட விளக்கம் என்ன செஞ்சுக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், எங்களுடைய விளக்கம் பத்ருல் மஜ்ஹூத் அடிப்படையாக வச்சு அல்ல, அந்த நூலை நாங்க ஒரு ஹெல்ப்புக்கு தான் என்ன செய்யறோம் எடுக்கிறோம். இதுல இவர் வந்து அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு மட்டும் ஒரு ஒரு பத்து பக்கம் என்ன செய்யறாரு, ஒரு சரகம் என்ன செய்யறாரு செய்யறாரு. ஆனா டோட்டல் சரகை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாங்க என்ன தலைப்பு போட்டுக்கிறோம் புக்குக்கு, அந்த மக்சூத் அதை நிறைவேற்றாது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றாது. ஆனா விளக்கம், தேவையான விளக்கங்கள். எங்களோட நோக்கம் என்ன, இமாம் ஷாஃபியுடைய அகீதா என்ன, அவர் என்ன சொல்றாரு, அதை நிறைவேற்றாரு. இதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. அல்ஹம்துல வரக்கூடிய அலிஃப்லாம், ஏன்னா எனக்கு ஏன் உத்தரவு வழங்கணுமே, அல்ஹம்துல வரக்கூடிய அலிஃப்லாம் என்னென்ன கருத்தெல்லாம் தரும், சரியா? அப்ப இது ஒரு டீப்பா போறாரு. அல்ஹம்து, ஹம்து வந்து எப்படிப்பட்ட வகைகள் புகை புகழலாம். இது வந்து என்னது, அந்த மக்சூத விட்டு நம்ம எங்க இமாம் ஷாஃபிடி அகீதா விளங்குற அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடும், கொஞ்சம் எங்களே அது வெளியே கொண்டு போயிடும். அதே போல அதாவது இந்த இது ஓகே அல்ல என்னது, அல்லது இல்லா யூ அத்தா சுக்ரு நியமத்தி மின்யாமி இல்லா பி நியமத்தி மின்ஹூ, ஒரு நியமத்தை கொண்டே இன்னொரு நியமத்துக்கு என்ன செய்யலாம், நன்றி செலுத்தலாம், அதுக்கு என்னது அதாவது விளங்கப்படுத்துறாரு. அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் என்ன செய்யறாரு, விளங்கப்படுத்திட்டு போறாரு. அதனால எங்களுக்கு அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நிபந்தனைகள், லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுடைய நிபந்தனைகள், நம்ம அந்த துருசுல் முஹிமாண்ட நூல்ல வரக்கூடிய மாதிரியான அந்த நிபந்தனைகளை ஃபுல்லா என்ன செய்யறாரு, இதுல விளங்கப்படுத்துறாரு. அது போல நான் சொல்லிக்கிட்டு போறேன், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அந்த பகுதி, அப்துல்லாஹி வ ரசூலுஹு அந்த பகுதி விளங்கிட்டா, இதெல்லாம் என்ன செய்யறாரு, விளங்கப்படுத்திட்டு போறாரு. அப்ப அது எங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவை இல்லை, ரைட். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் அதாவது ஷாஃபியுடைய அகீதால நான் இதுவரைக்கும் என்னது இந்த இந்த விளக்கம் இருக்குது. இப்ப அவர் சொல்லிக்கொண்டு வந்த இந்த பகுதி இது எங்களுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படாத பகுதி என்றதுனாலதான் நான் இந்த பகுதி என்ன செய்யறேன், விட்டு விடுகிறேன், ரைட். இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்றேன், அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்றது அழகா இருந்துச்சு, என்னென்னா அதாவது அத்தஹ்லியா அத்தஹ்லியான்னு ஒரு வார்த்தை சொல்றேன், அத்தஹ்லியா தஹ்லியான்னு ஹா, அதுக்கு பிறகு ஹா, தஹ்லியா தஹ்லியான்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சதுதான், ஆனா அது வந்து அழகா சொல்றாரு. என்ன உதாரணமா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ என்று சொன்னா நம்ம இல்லேன்னு சொல்றோம், படைத்தவன் யாரும் இல்லைன்னு சொல்றோம், இல்லல்லாண்டா இருக்கிறேன்னு சொல்றோம். தஹ்லியானா என்னது, ஹலா வெளியாக்குறது, தஹ்லியான்றது அணியிறது, தஹ்லியான்றது அணியிறது. அப்ப அந்த லா இலாஹ வணக்கத்துக்குரியவன் நம்ம இல்லை அப்படி என்று சொல்றது தஹ்லியா, அந்த வார்த்தையை பயன்படுத்தாது. வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல என்ற வார்த்தைக்கு தஹ்லியா, இரண்டாவது இறைவன் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன், இதனால அது தஹ்லியா அணியது, ஹுலியதா ஆபரணம், அரபுல வந்து ஹுலியதா ஆபரணம் அர்த்தம். இந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு, தஹ்லியா தஹ்லியான்னு சொல்லி, தஹ்லியா என்றால் அல் பராஅத்து மின் குல்லி மஅபூதின் சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை என்று சொல்வது தஹ்லியா. சும்மா பஅது தாலிக தஹ்லியா வஹியல் ஈமானு பில்லாஹ், அதுக்கு பின்னால் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது தஹ்லியா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. எனவே நம்ம இந்த ஆரம்ப பகுதியை நம்ம விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் சரியாக அதாவது இது விளங்கப்படுத்த தேவையில்லை என்ற அடிப்படையில் வந்து இந்தோட இலாஹுனா அத்தர்சுல் அவ்வல், இதுவரைக்கும் தான் முதல் பாடம் அப்படின்ற குறிப்பு என்ன செஞ்சிருந்தேன் போட்டிருந்தேன். இதோட என்னடா இதுக்கு விளக்க தேவையில்லை, நம்ம இந்த ஆரம்பத்தினோட 9 மணி சரியா, இலாஹுனா தர்சுல் அவ்வல். அடுத்ததுதான் அந்த இமாம் ஷாஃபியுடைய அந்த வார்த்தைகள் என்ன செய்து ஆரம்பிக்குது, அவர் என்னென்ன சொன்னார்ன வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யுது, அதுவும் அறிவிப்பால் வரிசைக்கு போறோம். அடுத்தது ஆரம்பிக்குது சில வரக்கூடிய வாரம், அந்த பகுதி பார்ப்போம். இன்றைக்கு நம்ம நடந்த தர்சுடைய சுருக்கம் என்ன என்றால், நூல் பற்றிய அறிமுகமும் விளக்க நூல் பற்றிய அறிமுகமும், அதன் ஆசிரியர்கள் அறிவிப்பாளர்கள் பற்றிய அறிமுகமும், அவருடைய நம்பகத்தன்மை சம்பந்தமாகவும், அந்த நூலை ஆரம்பித்து வைப்பதற்கு அவர் சொன்ன அந்த ஹம்து ஸலவாத் சொல்லுவோமே அது சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் நம்ம என்ன செய்வோம் பார்த்தோம். இது நம்ம விளக்கப்படு நம்ம எவ்வளவு விளங்கணும்னு நினைக்கிறோமோ அதோட சேர்த்து செய்தியை சரியா நினைச்சிக்கிறோம். அந்த மத்தனை அந்த சரியா ஒரு அமானிதர், ஒரு அமானிதர் சரியா, இமாம் ஷாஃபி நல்ல முறையில் அகீதாலும் சொல்லி இப்படி சொல்லக்கூடாது. அந்த மத்தன் என்றது என்னது, எப்பயும் ஒரு அமானிதன் தான் மத்தன் என்றது, ஒரு அமானிதம். அப்போ அதை நான் அதை சரியாக முன்வைக்கணும் என்கிற ரெண்டு நிலையிலும் எனக்கு இருக்குது. அதனால கொஞ்சம் இங்கிலையும் நல்லா இருக்கும், சில நேரத்தில் கஷ்டமாகவும் என்ன செய்யும் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம போக வேண்டியிருக்குது. வகுப்புகள் பொதுவாக அப்படி தான் இருக்கும். ஹதம் ஆய்ந்தி உள்ள அல்மோ இந்தல்லா வகுடு கவுலி ஹாதா வஸ்தஃபுல்லாஹி வழக்கும். ஏதாவது இப்போ நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கேட்டுருங்க, ரஞ்சினி சார் சார்லாம் இதோட சம்மந்தப்பட்ட அல்லது கிளாஸ் போகிற சப்ஜெக்டுகள் ஏதாவது இமாம் ஷாஃபியுடைய அகீதா வந்து அவங்க சொல்றதா இல்லையான்னு கேட்டா, எப்பயுமே ஷாஃபி மதுவை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் மிகப்பெரிய அறிஞர்கள் ஷாஃபி மாமோட அகீதா ரிசர்ச் பண்ணிப்பாங்க, ஷாஃபி மாமோட அகீதாவை ரிசர்ச் பண்ணிப்பாங்க. ஆனா நீங்க பொதுமக்கள்கிட்ட சாதாரணமா பார்க்கலாம் மதுஹபு ஷாஃபி அப்படின்னு சொன்னாலே அவங்களோட டோட்டல் சப்ஜெக்ட் அது ஃபிக்ஹ். ஹனபி மக்கள் அபு ஹனீஃபா ஹனபி நாங்கன்னு சொன்னா டோட்டல் சப்ஜெக்ட் ஃபிக்ஹ். அஷாபியாக்கள் பெரும்பாலும் அகீதால அஷ்அரியா. அகீதா இமாம் யார் அவங்க? அபுல் ஹசன் அல் அஷ்அரி. நல்லா ஞாபகம், இமாம் ஷாஃபி ஷாஃபி மதுஹபினர் பெரும்பாலும் அவர்கள் என்ன செய்வாங்க சொன்னா அகீதா ஷாஃபி அகீதா சாரி இந்த மதுஹபு ஷாஃபி ஃபிக்ஹில ஷாஃபி அகீதால அபுல் ஹசன் அல் அஷ்அரி அஷ்அரி ஞாபகம் அஷ்அரி பெரும்பாலும் சொன்னது. காரணம் சலபி அறிஞர்கள் நிற்கிறாங்க, ஷாஃபி மதுஹபை பின்பற்றி கொண்டு சலபி அகைதால் உள்ளவர்கள் மக்கா அழைக்கிறாங்க. அதனால இங்க சவுதி அரேபியால நிறைய என்ன செய்யறாங்க, மதுஹபுல சுபு குணத்துல கையெல்லாம் என்ன செய்வாங்க, தூக்குவாங்க. ஆனா அகைதால் என்ன நம்ம அஸ்தால நான் பாக்குறோம், ஆனா அகைதால் என்ன செய்வாங்க, சரியான அகைதால் இருப்பாங்க. அப்படின்னு அவங்க தான் உண்மையிலே ஷாஃபி மாம சரியா வழங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம், சிக்ககள் எல்லாம் அகைதால். ஆனா எங்கள்கிட்ட நம்ம நாடுகளை பார்க்கறது அப்படி இல்லை. மதுஹபு மதுஹபன் எடுத்து ஹனபியா எடுத்துக்க நீங்க சொன்னா அவங்க வந்து மதுஹபுல அபு ஹனீஃபா, அகைதால அபு ஹனீஃபா இல்ல. அபுல் அதாவது அவங்க வந்து அபுல் ஹசன் அல் மாத்ரூதி, மாத்ரூதியை ஞாபகம், மாத்ரூதி சொல்லிங்களா, இதான் அவர்களுடைய அக்கைதா. இப்படிதான் என்ன செய்வாங்க அவங்க இருப்பாங்க. அபு மன்சூர் அல் மாத்ரூதி, அப்போ என்ன அபு மன்சூர் அல் மாத்ரூதி காசா பலஸ்தீன் வஃபாத்து மிஸ்டர் எகிப்து. எப்படி ஊர் பேர் அப்போ நான் பார்க்கல, பார்த்து நான் சொல்றேன். இதுல நீங்க பாருங்க, இதுதான் காரணம். அப்ப இது நம்ம சாதாரண எங்க எங்க ஊர் நாட்டுகள் இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா மூணு இமாமை பின்பற்றுவாங்க, மதுஹபுல ஷாஃபி உதாரணத்துக்கு, அகீதால அபுல் ஹசன் அஷ்அரி, தரீக்கால காதிரி அப்துல் காதிர் அல்லது நக்சபந்தி அல்லது ஜிஸ்தியா. அதாவது சில சில மதுஹபுக்கான சில தரீக்கா இருக்கு, காதிரியான பெரும்பாலும் ஷாஃபியா இருக்கு, ஜிஸ்தியா ஷாஃபியா ஷாஃபி வேறதுகள் இருக்குது, அனபியா இருக்கு சில தரீக்காக்கள். பாருங்க அப்ப மூணு இமாம் ஒரே நேரத்தில் என்ன செய்வாங்க இருப்பாங்க, தரீக்கால இது, அதுக்கு பேர் சுலூக், இதுக்கு பேர் மதுஹப், அதுக்கு பேர் அகீதா, அலைதா, இப்படி மூணு இதா பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் சலஃபி கொள்கை உள்ள மக்கள் எப்படி இமாம்களை பார்க்கணும்னா, அவங்க குர்ஆனை சொன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அவங்களால முடிஞ்ச அளவு பாடுபட்டாங்க. அவங்கள்ட்ட உள்ள குர்ஆன் சொன்னா உடன்பட்ட கருத்து நம்ம எடுப்போம், அது அகீதாவா இருந்தாலும் சரி, ஃபிக்ஹா இருந்தாலும் சரி, சுலூக்கா இருந்தாலும் சரி, சுலூக் என்ற தர்பியாத்துக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் ஏதாக இருந்தாலும் சரி, இதுல இந்த இமாம் ஃபிக்ஹுக்கு இந்த இமாம் அகீதாவுக்கு நடக்கும். ஆனா இதை தப்பின ஒரு மதுஹப் ஹம்பலி மதுஹப். ஏனென்றால் அங்க நீங்க பாக்கலாம் இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய அந்த போராட்டத்தில் நாங்க பேசுற டைம்ல ஹல்குல் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடுதலா பேசப்படும். அவர் அகீதாவுடைய பகுதியில் மிச்சம் ஹைலைட்டா இருந்தாரு இமாம் அஹமது பின் ஹம்பல் இருந்தார். அதனாலதான் அவருடைய சலபி அகீதாவையும் அவருடைய என்ன அதாவது ஃபிக்ஹையும் பின்பற்றக்கூடியவங்களாம் இங்குள்ள மக்களை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். எல்லாம் மதுகப்பில் எல்லாத்தையும் மதுகு பிரச்சனை இருக்குது, அது வேற. ஆனா இதுல நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதுதான் ரைட். இது ஒரு பகுதி. அடுத்தது வேற ஏதாவது கேள்விதா? கிளாஸ் பொதுவாக ஒரு கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம கன்ஃபார்மாக தூக்கம் வரும். நீங்கள் எங்கேயிருந்து நடத்தி நான் அங்கே இருந்தாலும் அதுதான் வணக்கம். நீங்கள் இங்கிருந்து நடத்தி ஏதாவது கிளாஸ் வந்து பெண் டஃப்பாக இருக்கும், மூளையில் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், 400, 200, 300 இடம் தூக்கம் வந்துடும் வணக்கம். அது
இயல்பானதான்.
மாம் அபு ஹனீஃபா அவர்கள் எழுதிய நூல் என்று எந்த நூலும் என்னது இல்லை. ஏன் இப்ப இதுக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இமாம் அபு ஹனீஃபா வந்து நூல் எழுதல பாத்தீங்களா, ஒரு நூல் கூட அவருக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, காண முடியாது, விமர்சிப்பாங்க. ரசூலுல்லாஹி எழுதின புக்கிற பேர் என்ன இல்ல, அபு ஹுரைரா புக்கிற பேர் என்ன, அபு பக்ரான புக்கிற பேர் என்ன, எந்த நபித்தோட புக் இருந்தது. அப்போ ஒரு விமர்சிக்க முந்தி ஒரு காலத்துல இயல்பு முதலாவது என்ன செய்யணும், விளங்கணும். அபு ஹனி இமாம் இமாம் ஷாஃபி 150 இமாம் அபு ஹனிஃபா 100 முந்தி விளங்கிட்டா. அப்ப அங்க பிறந்த ஒரு ஆள் வந்து அது எழுதுற காலம் குறைவு, எழுதினாலும் கொஞ்சம் பேர் எழுதினாங்க. இமாம் அபு ஹனீஃபா பற்றி வந்த செய்திகள் நிறைய இருக்கு, எப்படி ரசூலுல்லாஹிட்ட நிறைய செய்திகள் வந்திருக்கிறதோ அதே போல இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர்கள் பிற்காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இமாம் அபு ஹனீஃபா அறிவித்த ஹதீஸ்கள் இந்த மாதிரி ஒரு 4 மாணவர்கள் 3 மாணவர்கள் இடையில இருப்பாங்க, அதை தனியா தொகுத்து முஸ்னது அபி ஹனீஃபான்னு ஒரு புக் போட்டாங்க, அபு ஹனீஃபாவுடைய முஸ்னத் ஹதீஸ்கள் அவருடைய. என்ன பிரச்சனை இமாம் அபு ஹனீஃபால, இமாம் அபு ஹனீஃபா மதுஹப்ல பெரிய ஒரு அறிஞராக இருந்தாலும் அறிவிப்பு ஹதீஸ் அறிவிச்சு அவர் லாயிஃப்,
நாம் அபோ நீ ஹதீஸ் அறிவிச்சா அனவி மதுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனா அவர் ஹதீஸ் அறிவிச்சால் ஹதீஸ்களை அறிஞர்களுடைய பார்வையில அது தாயிபான ஹதீஸ் ஆயிருக்கும். ஏன் மன்னனத்தில் அவர் என்னது வீக், மன்னனத்தில் அவர் பலகீனம், நம்பா தன்மையில் இல்லை, மன்னனத்தில் அவர் பலகீனமானவர். அதனால எவ்வளவு இப்ப இந்த முஸ்னத் அபி ஹனீஃபா என்ற தொகுத்த புக்கில் எல்லாம் எங்க போய் முடியும், இமாம் அபூ ஹனீஃபால முடியும், அப்படியே தூக்கினோம்னா ஹதீஸ் செஞ்சிடும் லைவ் ஆயிரும். அப்ப அந்த ஹதீஸ் சஹியாகணும்டா அபூ ஹனீஃபாவை போல வேற யாரும் என்ன செஞ்சிக்கணும், அறிவிச்சிருக்கணும். அப்ப இமாம் அபூ ஹனீஃபாவோட புத்தகத்தில் எல்லாமே லைவ் அர்த்தம் அல்ல, அங்க சஹியான ஹதீஸ்களும் நிச்சயமா என்ன செய்யும் இருக்கும். ஆனா அவர் மட்டும்தான் அறிவிச்சிருந்தா தஃபர்ரத பி அபூ ஹனீஃபா, இமாம் அபூ ஹனீஃபா மட்டும் அறிவிச்சு, அதனால அவர் லைவ் என்ன செஞ்சுவாங்க. ஆனா பெரும்பாலும் இமாம் அபூ ஹனீஃபா மட்டும் அறிவிச்ச ஹதீஸ்கள் என்னது இல்லை, அதான் எங்க விஷயம். கூடுதலாக பேசப்பட்ட விஷயங்கள் சஹாபாக்கட காலத்துல கூடுதலாக பேசப்பட்ட விஷயங்கள் ஏன்னா அந்த சமுதாயத்தில் அக்கீதா பிரச்சனை என்னது இல்லை, அவங்க அந்த சரியான அக்கீதா குழப்பங்கள் சஹாபாக்குடைய கடைசி காலத்தில் சின்ன நபி தோழர்கள் இப்னு உமர் அப்துல்லா இப்னு சுபைர் போன்றவங்க ரதியல்லாஹு அன்ஹு போன்றவங்க வாழ்ந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்க அக்கீதா என்ன செய்து மாற்றி வருது. இப்போ ஷியாக்களும் ஹவாரிஜிகளும் அக்கீதாவில் பிழைவிட்டவர்கள் தான், ஆனால் அவங்க வந்து ஆட்சியால் என்ன செஞ்சிட்டாங்க அவங்கள முடிச்சாச்சு, அந்த பிரச்சனை அந்த கூட முடிச்சுது, கொஞ்சம் கொஞ்சம் அக்கீதா விஷயங்கள் தலைவர் ஆரம்பிச்சு அண்டையிலிருந்து, அதாவது சஹாபாக்களுடைய இறுதிக்கால பகுதியில் இருந்து இமாம்கள் அதிகமாக பேசினது ஃபிக்ஹ் இல்லை, அதிகமாக அக்கீதா நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதனாலதான் இமாம் ஷாஃபி என்ன பேசினாரு அக்கீதால என்ன செய்து வருது, இமாம் அபூ ஹனீஃபா அக்கீதால என்ன பேசினாரு அறிவிப்புகள் என்ன செய்து வருது, இமாம் மாலிக் இப்னு அனஸ் பேசினாங்கன்னு வருது, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பேசின நிறைய விஷயங்கள் வருது. ஆனால் அதே அளவுக்கு என்னது இந்த ஃபிக்ஹும் என்ன செஞ்சது கணக்கெடுக்கப்பட்டது, இது இல்லாம அது அது இல்லாம இது என்ன செய்யல இருக்கல. என்ன இங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா, இதை எந்த காலத்துல அக்கீதா கூட பேசினா எந்த காலத்துல ஃபிக்ஹ் கூட பேசினாங்கல்ல, எழுத்துக்காலம் எது அறிவிப்புக்கு பேச்சுக்களோடு மட்டும் இருந்த காலம் எது, எழுத்துக்காலம் எது என்று சொல்றது 150க்கெல்லாம் பொறவுதான் என்ன செய்யுது எழுத்து வந்து, அதாவது இப்படி இருக்குது அபூஹுரைரா கொஞ்சம் குறிச்சு வச்சிருப்பாரு, நாலு செய்தியை குறிச்சு வச்சிருப்பாரு, அம்ரு வந்து அப்துல்லா பின் அம்ரு கொஞ்சம் குறிச்சு வச்சிருப்பாரு, இப்படியான இதுகள் நடந்திருக்குமே தவிர நான் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு என்று குறிக்கிறது இது நான் முழுமையாக தொகுத்து இது மக்களுக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்ட காலமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அது என்னது 150களுக்கு பிறகு தான். நம்ம முதலாவது எழுதிய ஹதீஸ் கிரந்தம் என்று சொல்றேன்னா மாலிக்குடைய மூத்தா, இமாம் மாலிக்குடைய மூத்தா மாலிக் தான் முதல் ஹதீஸ் கிரந்தம், மிக ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தம் வந்து இமாம் மாலிக்குடைய மூத்தா தான். அதுக்கு பிறகு தான் என்ன செய்யுது அதெல்லாம் யாரா இதை எழுத ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒரு கேள்வி என்னன்னா குர்ஆன தொகுத்த மாதிரி அன்றைக்கு ஹதீஸே தொகுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு இருக்கிறாங்க, ஹதீஸை தொகுத்தா தான் பிரச்சனை, அது நிறைய பேர் வழங்கல வாங்கிட்டா, குர்ஆன தொகுக்காட்டி பிரச்சனை, ஹதீச தொகுத்தால் பிரச்சனையா இருந்திருக்கும். ஏன் தெரியுமா, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் 6000 செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இறங்குது, ரசூலுல்லாஹ் அப்படியே நபித்தோட கையில கொடுக்கலாம், இவ்வளவுதான் குர்ஆன் ரசூலுல்லாஹ் வகி இறங்கு சொல்லுவோம், அதுக்கு என்ன செலவே இருக்கு. ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சாலும் ஹதீஸ், சொன்னாலும் ஹதீஸ், ரசூலுல்லாஹ் பேசினாலும் ஹதீஸ், அனுமதிச்சாலும் ஹதீஸ், இது வாழ்க்கை. அப்ப அது ரசூலுல்லாஹ் லைஃப், ரசூலுல்லாஹ் வாங்க நான் இப்ப ஒரு விஷயம் செய்ய போறேன், வாங்க நான் அனுமதிக்க போறேன், அப்படியே செய்வாங்க அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, நாலு பேர் பார்ப்பாங்க வாழ்வாங்க. இப்படி இப்ப ஒரு சொல்லுவாங்களோட வாழ்ந்து ஒரு 10,000 பேர் இருந்தீங்களே, ஜிஹாத்ல ஒருத்தர் அங்க போயிருப்பாரு இங்க போயிருப்பாரு ஈராக்குக்கு பேத்திருப்பாரு எல்லாம் பேத்திருப்பாரு. இப்ப உஸ்மான் எல்லாம் அறிவிக்கிறாங்க எல்லா ஹதீஸையும் நான் தொகுக்க போறேன், எங்கிருந்து வரணும் இப்ப எல்லாரும் எப்படி போற எல்லா ஒரு நபி தொடரையும் விடக்கூடாது, ஒரு நபி தொடர என்ன செய்யக்கூடாது, அவர் எங்க இருக்கிறாரு மௌசிலிட்ட மூலையில இருக்கிறாரு அவன் அவரை கூட்டிட்டு வாங்க, ஒரு தொகுத்த பிறகு வந்து ஹதீஸ்க்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இப்ப சொல்ல வேண்டியிருக்கும். அப்படியா இல்லையா, எல்லாரும் வந்து முடிஞ்ச பிறகு சரி இப்ப சொல்லுங்க எழுதி முடியணும், முடிச்சாச்சு அப்பதான் ஈராக்ல இருந்து ஒருத்தர் வராரு, சிரியால இருந்து ஒருத்தர் வராரு, உஸ்மான் எல்லாம் மௌத்தாயிட்டாங்க, நான் ரசூலுல்லாஹ் போய் சேரத கண்டா புக்கை பிறட்டுவாங்க இல்லையே இந்த ஹதீஸ் போய் சொல்றாரு, இரண்டு போய் சொல்றாரு நான் ரசூலுல்லாஹ் கண்டவன் வாழ்ந்தவன் பார்த்தவன் ஒரு தடவை ஒட்டகத்த போக்கில் இப்படி நடந்து போய் சொல்றீங்க, நிராகரிக்கப்படுமா இல்லையா, ஹதீஸ்க்கு நிராகரிக்கப்படும். ஏண்டா ஹதீஸ் என்பது ஒவ்வொரு நபித்தோழரும் தன்னை மனசுல சுமந்திக்கிற விஷயம், அப்ப எல்லா நபித்தோழர்களை கூட்டுவது கஷ்டம், எல்லார்ட்டையும் இந்த செய்தியை ஒரே நேரத்தில் எழுதி எடுக்கிறது கஷ்டம், அப்படியே எடுத்தாலும் இன்னொரு 1000 பேர் இந்த செய்திகள் என்ன செஞ்சிருக்கும் தப்பி போயிருக்கு. இதனாலதான் அல்லாஹு தஆலா அப்படி ஓபனா விட்டுருக்கிறான், பல இஸ்லாமிய அறிஞர்களை மூலமுடுக்குகளை போக வச்சான், போக வச்சு ஒவ்வொருத்தரும் பேத்து தொகுத்து 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 ஒரு ரெண்டு மூணு நூற்றாண்டுக்கு பிறகு இனி அதிகனது இட்டு கட்ட முடியாது என்ற இடத்துக்கு எல்லாம் என்ன செய்யறது கொண்டு வைக்கிறான். நீ அதான் எப்படி கொண்டு வைக்கிறான், பலகீனமான அறிவிப்பால் வரிசை ரீதியாக வந்தது சேர்க்கப்பட்டிருக்குது, பலமாகவும் சேர்க்கப்பட்டிருக்குது, இட்டு கட்ட மட்டும் சேர்க்கப்பட்டிருக்குது. இதுல இருந்து இனி தேர்வு மட்டும்தான் இருக்கு எங்களுக்கு, எதுவும் விடுபடல, எதுவும் விடுபடல, தேர்ந்தெடுக்கிறது தரப்பட்டிருக்குது. எனவே இதுதான் காரணம். இதுக்கு எப்படி ஆக்கி விட்டாங்க, இத பாதுகாக்கல, இது பாதுகாக்கல, இதுதான் பாதுகாப்பு, இதுதான் என்னது இதுக்கு, இதுதான் பாதுகாப்பு. நம்மட குறைமுலைக்கு இது பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம், படைச்ச ரப்புக்கு இதுதான் என்னது பாதுகாப்பு. அதான் அல்லாஹ் அப்படி என்ன செஞ்சான் விட்டா, இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியில எதுவும் தப்பில்லைன்னு நம்ம சொல்லலாம். உதாரணமா அப்படியே உஸ்மான் தொகுத்துனால எப்படி தொகுப்பாங்க, தொழுகையுடைய செக்ஷன் எல்லாம் நீங்க எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் உதாரணத்துக்கு தெரியா, ஒரு ஒரு வருஷத்துக்கு தொகுக்கிறாங்க, தாடியில 18-19 பழுத்த முடி இருந்த அவர் தொகுக்க நினைப்பாரா? ஒரு ஒரு அளவு கோல் இருக்குமே, என்னென்ன தொகுக்கணும், ரசூலுங்களை தாடியை பத்தி தொகுக்கணும், கையை பத்தி தொகுக்கணும், நேரத்தை பத்தி தொகுக்கணும், தலைப்பு போட இல்லாது. அதே 16-17 பழுத்த முடி இருந்து அறிவிப்பால் வரிசையோட ஹதீஸ் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வாய் கொப்பளித்து விட்டு என்ன செஞ்சாரு, அதை துப்பினார் சின்ன புள்ள என்ன செய்யுது அறிவிக்குது. இது ஹதீஸ்ல வருமா, இப்படி தொகுத்திருந்தா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வந்தாலும் துப்பினதெல்லாம் ஒரு செய்தியை எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு, அது ஓகே, அதெல்லாம் போயிடும், போயிருமா இல்லையா? இன்னைக்கு அது பெரிய ஹதீஸா இருக்கு, ரசூலா சிறுவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், விளையாட்டா நடந்து கொண்டாங்களா இல்லையா, அதே போல அந்த அந்த சஹாபி ரசூலாங்களை கண்டாரா இல்லையான்றதுக்கு அதான் முக்கியமான பகுதியா வைக்கிறாங்கன்னு. அந்த சின்ன சஹாபி ரசூலாங்களை கண்டார்களா இல்லையான்றதுக்கு அதான் முக்கியமா என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க. எனவே தொகுப்பு என்றது இந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சது நடந்தது.